கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற நல்வாழ்த்துதலோடு, அது மட்டுமல்லாது கோவை பகுதியில் இருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சகோதர சகோதரிகள் தொலைபேசியின் மூலமாக தங்களுடைய அன்பை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும்படியாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட மீண்டுமாக தஞ்சாவூர் பகுதிக்கு வந்து உங்கள் அனைவரையும் முகமுகமாக சந்திக்கவும், இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் கலந்து கொள்ளவும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்து, மட்டுமல்ல உங்கள் அனைவருடைய வாஞ்சை வைராக்கியம் மற்றும் சத்தியத்தில் நீங்கள் காண்பிக்கிற அன்பு எல்லாவற்றுக்காகவும் நான் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள், அதாவது சட்டத்தின் முன்பாக நம்முடைய கர்த்தர், அதாவது இன்னொரு வகையில் சொல்லணும்னா யூத சட்டத்தின் முன்பாக, அது மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இரண்டு வகையான சட்டத்தின் முன்பாக கர்த்தர் கொண்டு போகப்பட்டார் அந்த அவருடைய கடைசி நேரங்களில். ஒன்னு யூத சட்டத்தின் முன்பாக, இன்னொன்னு ரோமர் சட்டத்தின் முன்பாக. ஆனால் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூத சட்டத்தின் முன்பாக மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அந்த சூழ்நிலை எப்படி அப்போ இன்றைக்கு நம்ம இந்த கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் ஒரு அருமையான காலங்களில் நம்ம இருக்கிறோம். அந்த பஸ்காவானது தேவனுடைய ஜனங்களாகிய நம்மளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொருட்டு அது சம்பந்தமான சத்தியங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சிருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பஸ்காவாக அது நமக்கு அமையும். அது பற்றின சத்தியம் தெரியாம அதில் நம்ம பங்கு பெற்றோமானால் அது வெறுமனே ஒரு சடங்காக அது இருக்கும். அது நம்மளுக்கு உண்மையான ஒரு மகிழ்ச்சி அல்லது உண்மையான ஒரு சமாதானம் அல்லது ஒரு சந்தோஷத்தை அது ஆசீர்வாதத்தை அது தராது. அதனால தான் சகோதரர்கள் அநேக இடங்களில் அநேக சபைகளில் இப்படிப்பட்ட பாடங்களை கடந்த ஒரு மாத காலமாக அல்லது இரண்டு மாத காலமாக தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகிறதை நாம் அறிவோம். முதலாவது நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி யூதர்களின் முன்பாக கர்த்தராக இயேசு என்று நம்ம பார்த்தோம்னா, யூதர் ஜனங்கள் கர்த்தருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ஜனங்கள். வேற ஜனங்கள் மத்தியில் அவர் வரல, ஆனால் அவருடைய சொந்த ஜனங்கள் மத்தியில தான் கர்த்தராக இயேசு அனுப்பப்பட்டதை நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலராக யோவான் இந்த யூத ஜனங்களை பத்தி எழுதும்போது யோவான் சுவிசேஷம் 1:11
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆக கர்த்தராகிய இயேசு தமக்கு சொந்தமான ஜனங்கள் மத்தியில தான் வந்துட்டாரு, ஆனால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இதனுடைய பொருள் என்ன? இதை பத்தி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி காலங்களில், கடைசி நிமிடங்கள்ல, நேரங்கள்ல, மணி நேரங்கள்ல நடந்த சில விஷயங்கள் 4 சுவிசேஷங்கள்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாம் அறிவோம். அதுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் சுவிசேஷர்கள் எழுதியிருக்கிறாங்க. சில விஷயங்கள் மத்தேயுல எழுதப்பட்ட விஷயங்கள் மற்ற சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறாங்க. அதே போல யோவான்ல விடப்பட்டிருக்கிற விஷயங்கள் மற்ற சுவிசேஷங்கள் எழுதியிருக்கிறாங்க. இவங்க விட்டது மற்றவர் எழுதிக்கிறாரு, மற்றவர் விட்டதை மற்றவர் எழுதிக்கிறார். அப்ப அந்த வகையில் எந்த அந்த குறைவுகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தேவ 4 சுவிசேஷங்களை பயன்படுத்தி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை அவருடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக எழுதியிருக்கிறதை நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து தேவனுடைய தெய்வீக அந்த கட்டுப்பாடு, அதாவது ஓவர் ரூலிங் அங்க இருந்துச்சு. இந்த சுவிசேஷர்கள் வந்து இந்த விஷயங்களை பதிவு செய்யும் போது அப்ப அந்த ஒரு விசுவாசத்துல தான் இந்த சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒன்றாக இணைத்து பார்த்து நடந்த நிகழ்ச்சிகள்னா இப்ப நம்ம மத்தையில படிச்சோம்னா தனியா படிக்கும் போதும் மார்க்ல படிக்கும் போதும் லூக்கா யோவான் தனித்தனியா படிக்கும் போது நம்முடைய அந்த நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ச்சியா நம்மளுக்கு வராது. அதனாலதான் நம்மளுக்கு சகோதரர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த மெமோரியல் மெடிடேஷனுக்காகவே தனியாக ஒரு சின்ன ஒரு பைபிள் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அத ஒரு வேலை உங்ககிட்ட இருக்குதா என்னமோ தெரியல எனக்கு. அதாவது இந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் சொல்லிட்டு ஒரு தனி பைபிள் அவங்க போட்டுக்கிறாங்க. அதாவது தொடர்ச்சியாக மத்தையில முடிஞ்சு நெக்ஸ்ட் நாள் நடந்தது மார்க்கில் இருக்கோ அல்லது யோகான் இருக்கும் அதனுடைய பகுதி கொடுப்போம். வச்சிருக்கீங்களா யாராவது? யாருக்கிட்டே இருக்குதா? தமிழ்ல பண்ணிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில் இது நம்ம படிச்சு பார்த்தோம்னா தொடர்ச்சியான அந்த நிகழ்ச்சிகள் இது கூட ஜெராக்ஸ் போட்டு எல்லாத்துக்கு கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஈஸியா அந்த நிகழ்ச்சிகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம கர்த்தருடைய அந்த கடைசி மணி நேரங்களுக்கு நம்ம போவோம். அங்க நம்ம வாசிக்க வேண்டிய சில வசன பகுதி யோவான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 15.
சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் ஏசவனும் கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான்.
27 வரைக்கும் நம்ம வாசிக்கணும், வாசிக்க வேண்டாம், ஒன்னும் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது விஷயங்கள் நடந்த சம்பவங்கள் பத்தி நமக்கு தெரியும். கடைசியாக அந்த மேல் வீட்டு அறையில கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்களை திடப்படுத்தும் பொருட்டாக அவர்கள் மத்தியில 3 அதிகாரங்கள்ல இருந்த அந்த விஷயங்களை பேசுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு கெத்செமனை நோக்கி போகிறாரு. போகிற வழியில் தம்முடைய சீஷர்களுக்காக அவர் வந்து ஜெப செஞ்சதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கெத்செமனே அவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் 8 சீஷர்களை வெளியவும் 3 சீஷர்களை உள்ளேயும் கொண்டு போய் அதை தாண்டி அவர் போய் ஜெப செஞ்சு அதெல்லாம் முடித்த பின்பு அங்க அவரை பிடிப்பதற்காக ரோமர்கள், அதாவது பிரதான ஆசாரியரும் வேத போரர்களும் அந்த போர் சேகவரும் எல்லாம் வந்து பட்டயங்களோடும் தடிகளோடும் தீவெட்டிகளோடும் அந்த கெத்செமனுக்கு யூதாசோடு கூட அவங்க வராங்க. வந்து கர்த்தரவு இயேசு கிறிஸ்துவை முதலாவதவர்களை பிடிச்சு அவங்க கட்டுறாங்க, அவங்களை கட்டி இழுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த கட்டும் போது அது அந்த நடந்த நிகழ்ச்சிகள் தெரியும். இயேசு தாமாகவே முன் வந்து அவர்கள் இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கும்போது தம்முடைய சீஷர்கள் அங்கே விலகி செல்லணும், அது மட்டுமில்ல தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் கர்த்தர் இயேசு அங்க சில நடவடிக்கைகள் அவர் செய்யறார். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சகோதரர்கள் அநேக சந்தர்ப்பங்கள் எடுத்திருப்பாங்க. ஏன்னா மேல் வீட்டு அறையிலேயே அவர் உட்கார்ந்து இருந்தார்னா கண்டிப்பா இயேசு மட்டுமில்ல மற்றவர்களையும் அவங்க சிறை பிடிச்சிருப்பாங்க. அதனால அவங்க தப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கெத்செமனே வராங்க. கெத்செமனேல கூட அங்க அந்த சீஷர்கள் ரொம்ப சுலபமாக தப்பித்து செல்வதற்காக அந்த ஒரு எண்ணத்தோடு கூட அங்க கெத்செமனேக்கு அவர் வராரு. அதுல யூதாஸ்க்கு எந்த நெருக்கடி வரக்கூடாதுன்றதுக்காக சுலபமாக கர்த்தர் இயேசுவை கண்டுபிடிக்கிறதுக்காக 8 பேரை வெளியே நிறுத்துறாரு. அப்ப யூதாஸ் தூரத்தில் வரும்போதே கண்டுபிடிக்கிறாரு. இப்போ ஆளுக்கு 8 பேர் இங்க இருக்கிறாங்க, அப்ப ஆள் உள்ள இருப்பாரு. ஏன்னா அடிக்கடி அவங்க அங்க போயிட்டு இருந்தது அவனுக்கு தெரியும். அதனால யூதாசியும் அந்த புறஜாதி ஜனங்கள் கையில சாகடிக்க கூடாது என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அன்பு அங்க கர்த்தர் காமிச்சதுனால அந்த சீஷர்களை வெளியில நிறுத்தி போனதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தனக்கு ஒரு ஆறுதலும் தேர்தலும் தேவை என்பதற்காக இன்னைக்கு நம்ம முன்னா கூட போட சொல்லிங்களா, ஒரு பலமுள்ள ஒரு ஊழியக்காரர் கூட என்ன தேவைங்க, ஒரு ஆறுதலும் அப்புறம் ஒரு உதவியும் அவங்களுக்கு தேவை. பலமுள்ளவர் கர்த்தர் இயேசு எப்படிப்பட்ட பலமுள்ளவர், அவருக்கு யாரும் தேவையில்லை. ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை இங்க நம்ம பார்க்கறோம். அப்போ அவர் கூட தம்முடைய சீஷர்கள் நெருங்கின சீஷர்கள் இடத்துல அந்த ஒரு ஆறுதல் அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா அது கூட கிடைக்காத பட்சத்தில் இப்போ அவரை கைது செய்யும் போது சீஷர்கள் நாலா பக்கமும் தெரிச்சு ஓடுறாங்க. எல்லா வேலையெல்லாம் எட்டி குந்தி ஓடுறாங்க, எல்லாம் ஓடிட்டன, ஒருத்தர் கூட இல்லை. ஆனா அந்த பதினோரு சீஷர்கள் ரெண்டு சீஷர்கள் மாத்திரம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். செலுத்தணும்னா அங்க அப்போஸ்தலர்கள் யோவானும் பேதுருவும் மாத்திரம் கொஞ்சம் தூரத்தில் இருந்து கர்த்தரை பின்பற்றி கொண்டே வர்றாங்க, கர்த்தரை பின்பற்றி கொண்டே வர்றாங்க. ஏன்னா அந்த கர்த்தர் மேல் வச்சிருந்த அந்த ஒரு ஆர்வம், அது மட்டும் இல்ல நடக்க போகிற நிகழ்ச்சிகள் மேல இருந்த ஒரு எதிர்பார்ப்பு, அவங்க வீடு தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி போய் கதவை சாத்திக்கலாங்கிற அந்த எண்ணம் வரல இந்த ரெண்டு பேருக்கு மாத்திரம். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்க கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு அவரை பின்பற்றி வராங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் தூரம்னா ரொம்ப தூரம் இல்ல, ஒரு பார்வைக்குள்ளாது இங்க இருந்து பார்த்தா தெரியும், ஆட்கள் தெரியும், அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்றாங்க, அந்த ஒரு தூரத்திலிருந்து அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு வகையில பார்த்தா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப கடினமான நிகழ்ச்சிகளா இருக்கு. அவங்களுக்கு வந்து ரோமர்களுடைய சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, சிப்பாய்கள் இருக்கிறாங்க, பயங்கரமான சிப்பாய்கள், மற்றும் இந்த யூத மத குருக்கள், இவங்க ரொம்ப ஒரு கொடூரமான கொலை வரியோடு அங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் வேற ரொம்ப வெறுப்பில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த சீஷர்களால கர்த்தருக்கு எந்த வகையில் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா தூரத்தில் வேணா வந்துட்டு இருக்கலாமே தவிர அவங்களுக்கு கர்த்தருக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா உதவி செஞ்சாங்க. அப்போ சிலர் பேர் என்ன பண்ணார், அந்த பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரன் வெட்டினாரு, காது வெட்டினாரு. ஆனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்க, வேண்டா இல்ல நீங்க நமக்கு உதவிக்கு நீங்க வர வேண்டாம் அப்படிங்கிறார். நீங்க உதவி செஞ்சு நான் தப்பிக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஆனா நான் தப்பிக்க முடியுங்கிற விஷயத்தே அந்த ஜனங்களுக்கு காண்பிக்கிறார், அவ்வளவுதான், அந்த எதிரிகளுக்கு காண்பிக்கிறார். இப்ப பதினோரு பேர் போதும், பதினோரு பேர் வச்சு என்ன பண்ண முடியும், ரோமன் கவர்மெண்ட் எல்லாம் பண்ண முடியும், அது கர்த்தருடைய பவர் வேற. ஏன்னா நம்மளுக்கு ஆதி காலத்திலிருந்தே தேவன் வந்து அவருடைய ஜனங்களை காப்பாற்றின விதம், கிதியோருடைய காலத்தில் எவ்வளவு பேர், வெறும் 300 பேர், ஆனா உங்க லட்சத்துக்கு மேல இருக்கிற ஜனங்களை சாவடிச்சாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தேவன் பண்ணுவார், அதுக்கு மேலாக அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன், அவருடைய சக்தி காமிச்சா கூட போதும் இவங்களால முன்னாடி நிக்க முடியாது, ஏன்னா மைண்ட் பவர் அதிகமாது. அதே போல நான் இப்ப என்னுடைய பிதாவை வேண்டிக் கொண்டா நிறைய தூதர்கள் வருவாங்க. அப்ப தூதர்கள் அங்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ரிக்வஸ்ட், ஒரு சின்ன ஜபத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் ஏசு ஜபிச்சிருந்தாரு வச்சுக்கோங்க, அல்லது மனதில் நினைச்சிருந்தா கூட போதும், அங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப இந்த சீஷர்கள் இந்த மாதிரி கர்த்தர் தங்களுடைய உதவியை அவர் நிராகரிச்சு அந்த பட்சத்துல இப்போ எந்த வகையிலையும் கர்த்தருக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா அவர் விட்டு ஓடிடலாங்கிற அந்த எண்ணமும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா கர்த்தர் மேல அவங்க வச்சிருந்த அந்த அன்பு ரொம்ப ஆழமான ஒரு அன்பு இருந்ததுனால அந்த அன்புல அவங்க எந்த வகையிலும் குறைவுள்ளவர்களாக இல்லை. அதுதான் காமிக்குது அந்த ரெண்டு சீஷர்களுடைய அன்பு, கர்த்தர் மேல அவங்க வச்சிருந்த அந்த அன்பு அவரை பின்தொடர்ந்து வந்ததுலேருந்தே நம்மளுக்கு தெரியும். இப்ப என்னாச்சுன்னா அங்க பிரதான ஆசிரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு போறாங்க, கர்த்தரை கேசரி பிடிச்சு நேரங்க கொண்டு போறாங்க, பிரதான ஆசிரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. பிரதான ஆசிரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகும்போது யோவான் பாருங்க, அங்க அந்த பிரதான ஆசிரியர் மற்றும் அங்க இருக்கிற ஜனங்களோட கொஞ்சம் பழக்க வழக்கம் மிகுது, அதனால அவருக்கு வந்து அரண்மனைக்குள்ள போறதுக்கு சுலபமா இருந்துச்சு. அப்ப உள்ள போயிட்டு ஆனா பேருந்துக்கு அறிமுகம் இல்லை அங்க அவங்க ஜனங்கிட்ட, அதனால இவர் சடனா உள்ள போக முடியாது, ஏன்னா அங்க காவல் நிலைகள் அவங்க தடுத்துருவாங்க, செக்யூரிட்டி இருக்கணும். அப்ப யோகன் என்ன பண்றாரு, உள்ள போயிட்டு தம்முடைய சீஷருக்காக தம்முடைய சக சீஷருக்காக நண்பருக்காக அவருக்கு உள்ள போய் பரிந்து பேசி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பேதரையும் உள்ள கூப்பிடுறதுக்கு அவர் உள்ள போயிட்டு இருக்கிற நேரத்தில் நடந்த விஷயங்களே நம்ம பார்க்கறோம். அப்போ தான் மட்டும் உள்ள போன பார்த்தாது, பேதர் கூட உள்ள வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் சில முயற்சிகளை அவர் எடுத்துட்டு இருக்கிறார். இந்த ஒரு நேரத்தில் தான் அப்போஸ்தலர் பேதர் விஷம் ஓடி போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், ஆனா அதுதான் அவருக்கு சோதனையாக வந்து முடிஞ்சிச்சு. பின்னாடி தேடிட்டு வந்தார் பாத்தீங்களா, அது வந்து அவருக்கு ஒரு சோதனையாக போச்சு. அந்த சோதனையின் மூலம் கர்த்தரை மறுதளிக்கிற ஒரு நேரம், ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கு வந்து 2000 வருஷ காலமா உலகம் படைச்சிட்டு வருது. பீட்டர்ஸ் டினையல் அப்படின்னா பேதருடைய மறுதளிப்புனா தெரியாதவங்களே கிடையாது. ஃபேமஸ் ஆயிட்டு. அதே போல யூதாசனுடைய காட்டி கொடுத்தல், தி பிட்ரேயல் ஆஃப் ஜூதாஸ், அது உலகமே தன்னைக்கு அவங்க எதார்த்தமா பாவம் பலவீனத்தில் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க நம்ம பாக்குறோம், 2000 வருஷ காலமாக இவங்க ஒரு பழமொழி ஆயிட்டாங்க, உலகத்துக்கு ஒரு பழமொழி ஆயிட்டாங்க பாருங்க. அப்ப இந்த ஒரு வகையில அங்க அப்போஸ்தலர் பேதருக்கு இந்த ஒரு யோவான் மூலமாக கிடைச்ச அந்த ஒரு பர்மிஷன், உள்ள போறதுக்கு உண்டான அந்த பர்மிஷன், அது வந்து அதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறி கர்த்தரை மறுதளிக்கும் அளவுக்கு அது அந்த சோதனை இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது கூட ரொம்ப ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய கர்த்தர் மற்றும் அவருடைய சீஷர்கள் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் அதுல அவங்களுக்குள் நடந்த நிறைய நிகழ்ச்சிகள், உரையாடல்கள், அனுபவங்கள், இதெல்லாம் வந்து கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீஷரும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சீஷரும் நம்ம பொதுவாக இந்த 3 சீஷர்களை பத்தி தான் அதிகமாக படிப்போம். யோவான் பத்தி, யாக்கோபு பத்தி, அப்புறம் பேதுரு பத்தி அதிகமாக படிப்போம். மற்ற சீஷர்களை பத்தி முழு விவரம் நம்ம படிக்கிறது இல்லை. ஆனா எல்லா சீஷர்களுமே தனித்தனியாக ஒரு நிழலாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கிறாங்க, கர்த்தர் உட்பட அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருந்து பேதுருனுடைய சில நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகள் என்னன்னா மறுதளிக்கிறது, கர்த்தர் இயேசுவை மறுதளிக்கிறது நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கிறத பத்தி நம்முடைய சகோதரர் ரெசல் அவர்கள் வந்து இந்த ரீப்ரன்ஸ்ல அவர் வந்து கொடுக்கிறாங்க, சில பாயிண்ட்ஸ் கொடுக்கிறார். அது எந்த வகையில நமக்கு அது பாடமாக இருக்குதுன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் இந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருந்து நல்ல ஒரு வைராக்கியத்திலேயோ தைரியத்திலோ, அப்போஸ்தலர் பேதுரு போல அநேகர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாரு, அதே போல தைரியமா இருக்கிறாரு, கர்த்தருக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் ஒரு சான்ஸ்ல, ஏதாவது ஒரு வாய்ப்புல இந்த மாதிரி பெயர் சபையில மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பழைய ஏற்பாட்டு அந்த ஆதிகால சபையில் இருந்த யூத குருமார்கள் இந்த காலத்துக்கு யார் அடையாளமாக்குறாங்க? இந்த காலத்தில் இருக்கிற பெயர் சபைக்கு அடையாளமாக்குறாங்க. பெயர் சபையில் இருக்கக்கூடிய போதகர்கள், அதனுடைய தலைவர்கள், அந்த அமைப்பு, இவைகள்லாம் அந்த பரிசேயர் சதுசேயர் வேத பாடகர் அருமையான நிழலாக அவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள்ல பேதுரு போல தைரியமும் உற்சாகமும் நிறைந்த ஊழியக்காரர்கள், ஒருவேளை இந்த விதமான ஜனங்களோட தொடர்பு ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் அவங்க பேதுரு போல ஒருவேளை இந்த சத்தியத்துக்கும் மற்றும் கர்த்தருக்கும் சாட்சியாக இல்லாமல் போகக்கூடிய அநேக வாய்ப்புகள் இருக்குது. சத்தியத்தை தெளிவா புரிஞ்சிருக்கிறாரு, ஆனா சத்தியத்தினுடைய சாட்சி கொடுக்க முடியாம சில பேர் தண்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா சில பேர் சத்தியத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு, கர்த்தரை பின்பற்றணுங்கிறது முடிவெடுத்துட்டு இருப்பாரு, ஆனா பெயர் சபைகளின் மத்தியில் போயிட்டு தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறதுக்கு சில பேர் அப்படி இருப்பாங்க என்று அங்க விருதரசல் கொடுக்குறாங்க. அப்ப இது என்னன்னா, இது கூட ஒரு விதத்துல பார்த்தாக்க ஒரு மறுதளிக்கிற மாதிரி தான் இல்லைங்களா, ஒரு விதத்துல கர்த்தரை மறுதளிக்கிற மாதிரி தான் இல்லைங்களா. அந்த சபையில் அந்த பெயர் சபையில் கிடைக்கக்கூடிய சில சின்ன சின்ன ஆதாயங்கள், கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சலுகைகள், இதற்காக நிறைய பேர் என்ன பண்றது இல்லைன்னா, தங்களை கர்த்தரை முழுமையாக ஒப்படைக்கிறதுக்கு முன் வர்றதில்லை, முழுமையாக கர்த்தரை பின்பற்றி வர்றதுக்கும் முன் வர்றதில்லை. அதே நேரத்தில் சத்தியத்தையும் உருமாட்டாங்க, கர்த்தரையாலே அன்பு இருக்கும், அதே நேரத்தில் அங்கேயும் ஆமா. அப்படி இருக்கும்போது இது பேதுருடைய மறுதளிப்புக்கு ஒரு நிழலாக இருக்குது அங்க சொல்ற. ஆனால் அங்க மறுதளித்தல் நடந்த அந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, யார் கண்டுபிடிச்சாரு? அந்த பேதுரு நைட் டைம் ஆயிட்டுக்குது, ராத்திரி நடுஜாமத்துக்கு மேல ஆயிடுச்சு, அப்ப குளிர் ரொம்ப ஜாஸ்திக்கிறதுனால அங்க நெருப்பு போட்டுக்கிறானுங்க, அங்க வேடிக்கை மாதிரி போயிட்டுக்குது. அப்ப நெருப்பு போட்டு காஞ்சிட்டு இருக்கும்போது பேதுரு கூட அங்க இருக்கிறாரு. அப்போ அங்க அந்த பெருமன் ஆசிரியனுடைய அந்த ஊழியக்காரன் காது வெட்டினார் இல்லைங்களா, அவனுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் திடீர்னு அங்க கண்டுபிடிச்சிருக்கிறான். அது நீங்க 26 வசனம் படிங்க, யோவான் 18 அதிகாரம் 26.
பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதரை வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா
என்றான். இவர் அந்த நெருப்பு வெளிச்சத்துக்குள்ள வரும்போது மூஞ்சி தெரிஞ்சிட்டு இவ்வளவு நேரம் இருட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறதுனால அவனை சீக்கிரம் ஜனங்க கண்டுபிடிக்கல. இப்போ அது பார்வைக்கு வர்றதுனால அதை கண்டுபிடிச்சவன் அந்த வெட்டினவனுடைய வேலைக்காரன், அந்த வெட்டப்பட்ட வேலைக்காரனுடைய ரிலேஷன் சொந்தக்காரன், அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ பேதரனுடைய பதில் என்ன வந்துச்சுங்க? பேதர் என்ன என்ன மாதிரி பதில் கொடுத்தாரு?
என்ன மறுபடியும் மறுதளித்தான்.
ஆமா, அப்போ பேதர் என்ன பண்ணிக்கிறாரு? அங்க மறுதளிச்சார் என்றே நம்ம பார்க்கறோம். ஆனா பேதர் இப்படி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளா இருக்கு. எப்படின்னா நீயும் அவன் கூட இருந்தான் தானே அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நானும் அவரை கூட தான் இருந்தேன், நான் அவருடைய சீஷராக இருக்க போய் இருக்கிறேன், நீங்க அவரை அடிச்சு கொண்டீங்கன்னா என்னை கூட அடிச்சு கொள்ளுங்க, நான் தைரியமா நான் வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு 2000 வருஷ கால பகுதியில அவர் எவ்வளவு பெரிய சாட்சியில் இருந்திருக்கு. ஆனால் அந்த பேதுருனுடைய விஷயத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பலவீனம் அது வரல, அது தேவ சித்தமும் இல்லை. வேற தேவ சித்தம் இப்படிதான் இருக்கணும்ன்றது அவருடைய திட்டமாக. ஏன்னா பேதுரு அப்படி பண்ணியிருந்தாருனாக்கா உடனடியே மாட்டிட்டு இருப்பாரு. மாட்டி கர்த்தருக்கு என்ன தீர்ப்போ அதே தீர்ப்பு தான். ரெண்டு கல்லருக்கு மத்தியிலங்கிறது பதில் இந்த பக்கம் பேதுரு ஒருவேள் அரஞ்சாலும் அடைஞ்சிருக்கலாம், இந்த பக்கம் ஜீசஸ் அரைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் முடிஞ்சாங்க கதை. ஏன்னா அதுக்கு பின்னாடி பேதுரு நிடத்துல கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வந்து உயிர் தந்த பின்னாடி எப்படி பேச முடியும்? என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த அந்த சபையை வழி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க பேதருக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கும். அப்ப அவர் வந்து கர்த்தரை இயேசுவை காட்டிலும் மூத்தவராக இருக்கிறாரு, அனுபவனுக்கு வராக இருக்கிறார் வேற. அப்ப சபையை வழி நடத்தக்கூடிய எல்லா சக்தியும் அவருக்கு இருக்குது. அவரே விழுந்து போயிட்டாருனா, அவரே செத்து போயிருந்தாருனா, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சின்ன சின்ன சீசன்ல என்ன பண்ண முடியாது? இவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு போயிருக்க முடியாது. சரி, இருந்தாலும் கூட அங்க நம்ம பார்க்கிறோம் பேதனுடைய மறுதளிப்பு ஒரு வகையில அது மறுதளிக்காமல் இருந்திருந்தா அது ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே தவிர, ஆனால் அந்த பேதனுடைய மறுதளிப்பின் மூலம் அவருடைய சோதனைகள் மற்றும் அவருடைய பலவீனங்களை கர்த்தர் புரிய வைக்கிறார் ஃபர்ஸ்ட்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் நம்ம அங்க கண்டுபிடிக்கிறோம். அப்ப அவருடைய பலவீனம் அவருக்கு புரிஞ்சிச்சு. அவர் சொல்றதுக்கும் சேவல் கூகுறதுக்கும் கரெக்டா போச்சு. ஏன்னா ஜீசஸ் முதலே அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு, நீ மறுதளிக்கும் போது உடனே அங்க அவங்க ஒரு அலாரம் வரும், உன் காதுக்கு வரும், அப்ப உனக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கோ நீ எவ்வளவு உற்சாகம் உள்ளவனாக்குற. ஆண்டவரே இது உங்களுக்கு நடக்க கூடாது, நீங்க செத்தாலும் இருக்க கூட தான், நான் சாகன்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க மறுதளிக்கும் போது அது ஞாபகத்துக்கு வர்றதுக்காக அங்க சேவல் கூவும் என்று அங்க சொல்றாங்க. அப்ப அந்த பலவீனமான பலவீனத்தை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, உன்னுடைய பலத்துல இது நடக்காது. இன்னைக்கு கூட நம்ம அந்த மன்னாவில் என்ன அருமையாக சுய பலத்தினால் என்ன பண்ண முடியாது? ஒரு பலமுள்ள சகோதரர் கூட இந்த சத்தியத்துல நடக்க முடியாது. அப்ப சுய பலத்தில் நடக்க முடியாமல் தேவனுடைய பலத்தில் நடக்கணும். தேவனுடைய பலம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா அவருடைய ஜனங்கள் மூலமாக. அப்ப அவருடைய ஜனங்கள் இல்லாமல் யாரும் இந்த ஒரு சத்திய ஓட்டத்தில் ஓடி நான் வீட்டிலேயே உட்காந்து படிச்சுக்கிறேன், நான் வீட்டிலேயே நான் ஸ்டடி பண்றேன், இந்த சபை கூடுதல் எனக்கு பிடிக்கல, அந்த சகோதரர் சரியில்லை, இந்த சகோதரர் சரியில்லை, அவரு தப்பு இவர் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா தனிப்பட்ட முறையில் அது ஓடவே முடியாது என்று நம்ம பார்க்கணும். சரி, இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பேதுருனுடைய அந்த தோல்வி, அவருடைய உற்சாகமா வந்தாரு, ஆனா அவருடைய தோல்வி அவருக்கு கண்டிப்பா ரொம்ப ஒரு மன கலக்கத்தை ஏற்படுத்திருந்தாங்க நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, நீ தோட்டத்துல நான் அவனோட கூட உன்னை நான் பார்க்கலையா அப்படி கேட்கும்போது, அப்போ பேதருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்கிறானுங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க ஜீசஸ் பாக்குறாரு, அங்க அவரை பயங்கரமான ஒரு குற்றவாளி போல அவங்க நடத்தப்படுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பயம் ஆயிட்டு, அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு தப்பு கண்டிப்பா என்ன பண்ணும், இன்னொரு தப்புக்கு அது வழிநடக்கும். ஒரு தப்பு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அது நெக்ஸ்ட் என்ன பண்ணும், உதாரணமா பொய் எடுத்துக்காங்க, ஒரு பொய் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணும், உண்மை சொன்னா ஆகுமா, அதுக்கு பதிலாக 9 பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. அது மாதிரிதான் ஒரு தப்பு இன்னொரு தவறுக்கு வழி நடத்துவது போல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கர்த்தரே இயேசுவை 2ம் தரமும் 3ம் தரமும் கூட மறுதளிக்கிறாரு. ஆனா பேதுரு மறுதளிச்சது எதுக்காகனா, கர்த்தரே இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காக இல்ல, அவர் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படி பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, அது மூணு தடவை அப்படி பண்றது தன்னை எப்படியாவது இந்த ஒரு ஆபத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு மட்டும் இல்ல, காப்பாத்துறதுக்காக சொன்னது மட்டும் இல்ல, இன்னும் என்ன பண்றாருன்னா அவரை சபிக்கவும் அவரை திட்டவும் அதற்கு சத்தியம் பண்ணவும் அவர் தொடங்கிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்ப அதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஒரு தப்பு இன்னொரு தவறுக்கு வழிநடத்தது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. அப்ப இந்த நேரத்தில் கர்த்தராக இயேசு பின்பற்றி நடக்கிற ஜனங்கள் இன்னைக்கு நமக்கு அந்த எல்லா லெசன்ஸ் அந்த சீசனுடைய நடவடிக்கைகளை நம்மளுக்கு சுலபமா கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு தவறு நம்ம செஞ்சோம்னா, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக அது என்ன இன்னொரு தவறுக்கு அது கண்டிப்பா வழி நடக்கும். அந்த தவறு இன்னொரு தவறுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வழி நடக்கும். அந்த தவறு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வழி நடத்தி நம்ம முற்றிலும் கத்தரை விட்டு விலகிறதுக்கே உண்டான ஒரு வாய்ப்பு ஆகிவிடும். இங்கே நம்ம பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அப்ப இந்த நேரத்தில் கத்தரை இயேசு முதலே சொன்னது போல அவர்கள் அங்கே அந்த ராபோஜனத்துக்கு பின்பு அங்கே வந்து கொண்டிருக்கும் போது அப்ப கர்த்தர் தம்முடைய சாவு பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, சீமோன் கிட்ட அதாவது பேதுரு கிட்ட சொல்றாரு, சீமோன பிசாஸ் என்ன வாங்கிட்டேன் உங்ககிட்ட எங்ககிட்ட என்ன என்ன பிசாசு ஒரு அனுமதி வாங்கிட்டு இருக்கிறான், கோதுமையை சுலுக்கினால பிடிக்கிறது போல பிடிக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிடுச்சு. அப்ப இது எந்த ஒரு சந்தர்ப்பம் என்று நம்ம பார்த்தோம்னா இது கண்டிப்பாக கர்த்தருடைய மரணம் சம்பவிக்க போகிற நேரம். நேரம் பாருங்க அந்த எந்த நேரத்தில் எப்படி சொல்றாரு, பிசாசு உன்னை சுலுகினால பிடிக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப சாதாரணமாக இல்லை, சிப் பண்றான், உன்னை சலிச்சு எடுத்துருவான் அப்படின்னா சோதனை எவ்வளவு பெரிய சோதனையா இருக்கும், உனக்கு பயங்கரமான சோதனை உனக்கு பண்றதுக்கு அவன் அனுமதி வாங்கிட்டா என்று நம்ம பார்க்கிறோம். ஆம் சகோதரர், இது கூட நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு பாடம் இங்க இருக்குது. மிருகரசன் கூட இதை பத்தி எழுதிக்கிறாங்க, கரெக்டா தான் பண்ணி எழுதிக்கிறார். என்ன விஷயம்னா இந்த ராபோதின நாட்களில உண்மையான தேவனுடைய ஜனங்களுக்கு கண்டிப்பாக சில சோதனைகள், பயங்கரமான சோதனைகள் வரும். சில சோதனைகள் இல்ல, பெரிய பெரிய சோதனைகள் அது வரும். நம்ம ஒரு வேலை வெறுமையா இருக்கும் சில நேரங்களில் உள்ளம், சில நேரங்களில் பல சோதனைகள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்காங்க, எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார் மத்தியிலிருந்து சோதனைகள் அது வரலாம், அல்லது நம்ம சகோதரர்கள் மத்தியிலேருந்து கூட அது மிகப்பெரிய ஒரு சோதனைகள் அது நம்மளுக்கு ஏற்படலாம், அல்லது இந்த உலகத்தின் பிரகாரம் நம்மளுக்கு சோதனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமா பார்த்தோம்னா ரீசனா நம்ம கேள்விப்படுறோம், எல்லா சகோதரர்கிட்ட போன் பண்ணி நம்ம பேசும்போது அவர்களுடைய சோதனைகள் உண்மையிலே இந்த வார்த்தைக்கு ஒப்பிட்டுதான் வருது. பிசாசு நம்முடைய சகோதரர்களை இந்த சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு சுலகினாலதான் பிடிக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிட்டு இருக்கு இப்போ ரீசண்டா ஒன் மந்த்ல. இன்னும் சில சகோதரிகள் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நேற்று கூட நம்ம கேள்விப்படுறோம், ரொம்ப வேதனையில தான் இருக்கிறோம். இப்ப கூட அவங்க உடன்படிக்கை செஞ்சு ஒரே காரணத்துக்காக வீட்டு விட்டு துரத்திருக்கிறாங்களா, அவங்க வந்து ரொம்ப அவமானப்படுத்தி ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி விளக்குமாறு அடிச்சு துரத்திருக்கிறாங்க நேற்று, அந்த செய்தி கூட நம்ம கேள்விப்படுறோம். என்ன ஒரே காரணம்னா நீ ஏசு ஏசுன்னு போற, அதனால நீ வீட்டு விட்டு வெளியே போ, அவரே உன்னை காப்பாத்து அப்படி சொல்றாங்க. இப்படி பல வகைகளில் அநேக சகோதர சகோதரிகளுக்கு சோதனை. அந்த சோதனை என்னன்னா சாதாரண சோதனையா இருக்காது, அது சுலகினால் பிடிக்கிறது போல இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் பேதருக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வந்துச்சு, மறுதளிச்சாரு, அப்புறம் சேவல் கூட குவிச்சு, அப்புறம் ஜீசஸ் கூட அவரை பார்க்கிறாரு, அவருடைய பார்வைக்கு பக்கத்தில் வந்திருக்கிறாங்க பாருங்க. அவரை ஒரு இடத்துல அண்ணாவினுடைய அண்ணா அந்த பிரதான ஆசிரியர் அண்ணாவினுடைய வீட்டிலிருந்து காய்பவனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகும்போது போற வழியில் நம்ம நின்றுக்கிறார். அப்போ அப்படியே பார்க்கும் பார்க்கற அவ்வளவுதான். அந்த பார்வையில அங்க அப்போஸ்தலர் பேர் ரொம்ப கவலைப்பட்டு ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு அற்புதம்தான் சொல்ல முடியும், ஒரு மிராக்கிள்ங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். எப்படின்னா உடனடியாக அவருடைய மனசாட்சிக்கு அது போய் குத்துது, அந்த பார்வை அந்த சூழ்நிலை அவர் செய்த அந்த குற்றம் அவருடைய மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட ஒத்து வரதில்லை. ஏன்னா கர்த்தர் மேல அவர் என்ன பண்ணிக்கிறாரு, பெரிய அன்பு வச்சுட்டு அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய அப்படி மறுதளிக்கணுங்கிற எண்ணத்தில் அவர் வரவே இல்லை, ப்ரீ பிளான் கிடையாது. யூதாஸ் மாதிரி முன்னாடியே திட்டமிட்டு செயல்படுறதில்ல, இது திடீர்னு வரக்கூடிய ஒரு பலவீனம். ஆனா அந்த பிளவினும் கூட அவருடைய மனசாட்சிக்கு ஒத்து வராமல் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய அந்த மனசை ரெடி பண்ணி நம்ம செஞ்சது தவறு என்று அவர் புரிஞ்சுட்டு, தன்னுடைய பாவத்தை அவர் புரிஞ்சு, அவர் மனம் திரும்பி மன்னிப்புக்காக அவர் இறங்கி கொண்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஜீசஸ் என்ன சொன்னார், அந்த சீமோன பிசாசோனை சுலுகனால பிடிக்கிறது போல பிடிக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிட்டா, ஆனா நான் என்ன பண்றேன், உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உனக்காக வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நீ மனதில் இப்ப ஆனாலும் கூட என்ன பண்ணுவேன், உனக்காக நான் ஜபிக்கிறேன், அந்த சோதனையில நீ வெற்றி பெறதுக்கு, அல்லது அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, அல்லது மன்னிப்பு வாங்கறதுக்கு முதல்ல நீ ஸ்டெடியா இரு. சும்மா அவசர புத்தியில அது இது வாயில் என்ன வேணாலும் பேசுறான்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். மணி நீங்க வந்து சாதன ஜென்ம சுபாவத்தில் விழுந்து போன மனநலம் நிலைமையில இருக்கக்கூடிய ஜனங்கள். அப்போ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு விரும்புவீங்க, ஆனா உங்களால் அதை செயல்படுத்த முடியாது. இன்னைக்கு கூட அது நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கறோம், கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறும். சீசர் கிட்டத்தான் பேசிட்டாரு, ஆனா இன்னைக்கும் நம்மளுக்கும் கர்த்தர் பேசிட்டு தான் இருக்கிறார். ஆவியோ உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சம் விளைவினம். தெளிவான கான்செப்ட், அந்த சத்தியங்கள் அவர் பேசுகிறார். அப்ப அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம நிறைய பண்ணணும் கர்த்தருக்காக, நம்ம நிறைய கர்த்தர் மேல அன்பு வச்சிருக்கிறோம், நிறைய செய்யணும், நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மாம்சரீதியாக என்ன பண்ண முடியுதுல்ல, நம்ம என்றதுல 10% கூட நம்மளால நிறைவேற்ற முடியுது. அந்த 10% கூட ரொம்ப சிரமத்தில வந்து செய்ய வேண்டியதாரு, கரெக்டா இல்லைங்கண்ணா? இப்படிதான் வந்து நடக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க நம்ம அப்போஸ்தலர் பேதுரு பத்தி நம்ம பார்க்கும்போது, அங்க அவரு தன்னுடைய தவறுக்காக உணர்ந்து அவர் மனம் கசந்து அவர் அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மத்தேயு 26:75 வாசிக்கிறோம். மத்தேயு 26:75
அப்பொழுது பேதுரு, தேவன் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தடம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான்.
உடனடியாக அந்த அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த மாளிகையிலிருந்து, அரண்மனையிலிருந்து வெளியே ஓடி போய் ஒரு மறைவான இடத்துக்கு, அப்ப அந்த டைம்ல ஏறத்தால விடியற் காலம் ஆயிடுது. அப்போ ஓடி போயிட்டு ரொம்ப மனக்கசந்து அழுகிறார். அப்படின்னா அந்த வேதனை நீங்க பார்க்கணும், அந்த மன திரும்புதல், அது எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். சும்மா அப்படி ஷோ காமிக்கிறதுக்காக இல்ல, வேதனுடைய மனம் திரும்புதல் அது கூட ஒரு மிகவும் பாராட்டுக்குரியது மற்றும் போற்றப்படக்கூடிய ஒன்று. இது தேவனுடைய ஜனங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். அப்போ பேதுருவே குற்றம் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம கூட என்ன பண்ணணும், நம்ம சாதாரணமான, அதாவது அவரை விட ரொம்ப ரொம்ப சாதாரணமானவங்க. அப்ப நம்ம கூட எளிமையாக தவறு செய்கிறவர்கள், ரொம்ப சுலபமாக நம்ம பேதுரு போல பின்னாடியே போயிட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன சோதனை வந்தா கூட விழுகிற ஆளுங்க நம்ம, அப்படி நிறைய சகோதரர்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். சத்தியத்துக்குள்ள வந்து உடன்படிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன அப்படின்னு ஒரு காட்டு வந்தா கூட விழுந்துருவாங்க. நிறைய பேர் விட்டுட்டே ஓடிட்டு இருக்காங்க, இந்த சத்தியம் வேண்டாம் ஒண்ணு வேணாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கும்போது இங்க பேதனுடைய அந்த மன திரும்புதல் அருமையான ஒரு சாட்சி நம்மளுக்கு. பரவாயில்ல, நம்ம எவ்வளவுதான் ஒருவேளை குற்றம் செஞ்சாலும் கூட அது மனப்பூர்வமான குற்றமாக அல்லது திட்டமிட்டு செயல்படாத ஒரு குற்றமாக இருக்கும்போது, அதுக்காக நம்ம மனம் வருந்தி, உண்மையிலேயே மனம் வருந்தி கர்த்தர்கிட்ட போனோம்னா அவர் என்ன பண்ணுவாங்க, பேதர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு, உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதே போலதான் அதனாலதான் அப்போஸ்தலர் யோவான் சொல்றாங்க, என் பிள்ளைகளை நீங்க பாவம் செய்யாத படிக்க பாருங்கள், அதையும் மீறி நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக நான் இருக்கிறேன். அப்ப ஜீசஸ் அப்படி இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில் இந்த ஒரு பேதுருடைய தோல்வி அவருடைய பலத்தின் அடிப்படையில் நடந்த ஒரு சோதனை. அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்துச்சு, அதாவது சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருந்துச்சு அவருக்கு. என்னால முடியும், கர்த்தரா இயேசு எங்க போனா கூட நான் போக முடியும், அவர் செத்தாலும் சாவனே தவிர அவர் விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பலம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அங்க அந்த பலம் இல்லப்பா, அதனுடைய பலவீனம் அப்படி நினைக்கிறது. என்ன பலம் இல்ல, அது பலவீனம். ஒருவேளை நம்ம கூட என்னால நடக்க முடியும், என்னால நான் ஓடிடுவேன், எனக்கு வந்து நிறைய நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு நிறைய ஊழியம் நான் பண்றேன், நிறைய நான் ஸ்டடி பண்றேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்மளுக்குள்ள வந்துட்டாலே அது ஒரு பலம் இல்ல, அது என்னங்க, அது பலவீனம் என்றே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வகையில ஏன்னா நம்ம வந்து சாதாரணவே பலவீனமான மனுஷங்கள், அப்படி இருக்கும்போது தேவனுடைய கிருபையினால இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால இந்த சத்தியத்தின் மூலம் கிடைக்கிற சக்தியில நம்ம இருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. அப்படின்னா என்னுடைய பலத்தில் நான் செய்யறது. அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவு பெரிய ஆள், அவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாடமாகுது பாத்தீங்களா. அப்ப கிறிஸ்துனாலதான், கர்த்தரனாலதான் நம்மளுக்கு அந்த பலம் கிடைக்கும். அந்த பலத்தை வச்சுதான் நம்ம காரியங்களை சாதிக்க முடியுமே தவிர, நம்முடைய பலத்தினால் அது முடியாது என்பது, அது முடியவே முடியாது என்பது அங்க பேதவனுடைய விஷயத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப ஒருவேளை நம்ம இந்த ஒரு எண்ணங்கள்ல நம்ம இருந்தோம்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன், என்னுடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, நான் ஒருபோதும் நான் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா, அது மிகப்பெரிய ஒரு சோதனையாக அது நமக்கு அமைந்து விடும். ஏன்னா தேவன் என்ன பண்ணுவாரு, அந்த மாதிரி என்ன நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா அது டெஸ்ட் வச்சிருவார். எப்படி இருக்க மாட்டாங்க பேருக்கு, அப்படிதான் நான் நிக்கிறேன், உடனே ஒரு டெஸ்ட், நிக்கிறியா நிக்கலையா. இப்பதான் கொஞ்சமாடி நம்ம பார்த்தோம், எதையா பழைய ஏற்பாட்டு முன்மாதிரிகள் எல்லாம் பார்த்தோம். அவங்களுக்கு எதன் மூலம் தேவன் நிரூபிச்சாரு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள், அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்த அனுபவங்கள் வச்சு சோதனைகள், அந்த அதே அவங்களுக்கு ஒரு சோதனைகளாகவும் அதுல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது நம்ம பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க நம்மளுடைய பலவீனத்தை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்களா இருக்கணும். எல்லா பாயிண்ட்லயும் நம்ம யாரு தானா, பலவீனமான மனுஷர்கள். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளுடைய பார்வை கர்த்தராய் இயேசு நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் ஒழிய நம்மளால இந்த பலவீனங்களை மேற்கொள்ள முடியாது. அங்க அப்போஸ்தலர்கள் தேவனுடைய விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். அவருக்குள்ள நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா கர்த்தரை மறுதளிச்சாரு, அது ஒரு நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் பாயிண்ட். ஆனாலும் கூட அந்த நெகட்டிவ் பாயிண்ட்குள்ள கூட பேதுரு ஒரு முற்போக்கான ஒரு எண்ணம் உடையவராக இருந்தார். எங்கன்னா யாரைத்தான் பார்த்துருக்கிறாரு, ஒவ்வொரு அசைவிலும் கர்த்தரியதான் பாக்குறாரு. அங்க நிறைய பேர் நின்றுக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, பரிசெயர் சந்தை இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஜனங்க தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறானுங்க, எல்லாம் வந்து கர்த்தரை சாகடிக்கிற அந்த வெறியில சுத்திட்டு இருக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது கூட அவருடைய பார்வை யார மட்டும் பார்த்துருந்துச்சுன்னா கர்த்தராங்க. அந்த ஒவ்வொரு மறுதளிப்பும் போது கண்டிப்பா மறுதளிச்சு சேவருக்கும் யாரதான் பார்த்திருப்பாரு, கண்டிப்பா அந்த ஜீசஸ். இது ஒரு நல்ல ஒரு சைன், நல்ல ஒரு அடையாளம். இதுதான் வந்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். இதே தான் நம்ம கூட இன்னைக்கு நம்ம கூட தேவனுடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், தேவனுடைய பரிசுத்தாவி கூட நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம அவங்க அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அவங்களுக்கு கொடுத்த அதே பரிசுத்தாவி தான் எங்களுக்கும் அப்படின்னு நம்ம அப்போஸ்தலரை நம்மளே சரிசமப்படுத்த முடியுங்களா, அது எந்த வகையிலும் முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது அங்க நம்மளுடைய ஒவ்வொரு தவறுகளும் நம்ம செய்யும் போதும் கண்டிப்பா நம்ம யார்தான் நோக்கணும்னா நம்மளுடைய அந்த தலைவராகிய கர்த்தராகிய இயேசுவை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். கண்டிப்பா இயேசு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அப்போ அந்த ஜபம், அப்புறம் அவருடைய வார்த்தைகளின் மேல இருக்கக்கூடிய தியானம், இது ரெண்டும் நம்மளை பலப்படும். ஏன்னா அவருடைய வார்த்தைகளை படிப்பதன் மூலம் அந்த ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும், ஜபத்தின் மூலம் அந்த சக்தியை நம்மளுக்கு கர்த்தர் கண்டிப்பா கொடுத்துருவார். இதுதான் நம்ம அங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம முக்கியமா இருக்குது இங்க பேதுருடைய விஷயத்துல பாக்குறோம். ஆனால் பேதுருடைய மறுதளிப்பு பத்தி அப்போஸ்தலரான யோவான் அங்க அவருடைய அவருடைய சுவிசேஷத்துல அவர் முற்றிலும் எழுதுறதில்லை. ஏன் அப்படின்னாக்கா அங்க தம்முடைய அன்பிற்குரிய சகோதரன் பேதுரு இருக்கும்போது அவர் செய்த இந்த ஒரு மறுதளிப்பை பத்தி விலாவாரிய எழுதுறதுக்கு அப்போஸ்தலர் யோவானுக்கு விருப்பம் இல்லை. இது கூட நம்ம பாக்குறோம், இது கூட இந்த இது கூட வந்து அவங்க போட்டி போட்டு அவங்க வந்து பலவீனத்தில் இருக்கிறாரு. ஆனாலும் கூட அவங்க காமிச்ச அந்த குணங்கள் மறைமுகமாக அவங்களுக்கே தெரியாம திட்டமிடாம யோசிக்காம இயல்பாக அவங்களுக்குள்ள நடந்த சில குணங்கள் நம்மளுக்கு எச்சரிக்கிறது, ஒரு நம்மளுக்கு ஒரு பாடமாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு உதாரணமாகவும் முன் உதாரணமாகவும் இருக்கிறது தெளிவாக அங்கே நமக்கு புரியுது. அப்போ பேதுருடைய மறுதளிப்பு பத்தி மற்ற அப்போஸ்தலர் விலாவாரி எழுதிக்கிறாங்க. ஆனா யோவான் என்ன பண்ண, விலவாரியாக மறுதளித்தார், அவ்வளவுதான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் திட்டவும் அப்படின்னு அவர் வந்து யோவான் எழுந்திருக்கு இல்லை. ஏன்னா இது ஒரு நல்ல காரியமே இல்ல, தன்னுடைய அன்பு சகோதரர் செய்த குற்றத்தை அவர் ரொம்ப விலாவாரியா எடுத்து கொடுக்கறதுக்கு அவர் மனசு வரவே இங்க கூட நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம சகோதரி மகளிர் கூட ஒருவேளை நம்ம ஒருவருக்கு ஒருவர் குற்றம் செஞ்சனா இன்னைக்கு நம்ம சாதாரணமா நம்முடைய பலவீனத்தில் என்ன பண்ணுவோம்னா சகோதரருடைய குற்றங்களை விலாவாரியாக படம் போட்டு காமிக்கிறோம் மற்ற சகோதரி. அதுல கொஞ்சம் கூட அவங்களுக்கு புரியாம போயிடக்கூடாதுன்னு இருக்காது. ரொம்ப துல்லியமா ரொம்ப விளக்கமா சத்தியமான நம்ம அந்த அளவுக்கு பேச மாட்டோம். தெரியாது சார், விவரமா தெரியாது. ஆனா சகோதரருடைய குற்றங்களை விவரமா விலாவாரியா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல நம்ம எவ்வளவு பெரிய முயற்சி எடுக்கிறோம். கிடைக்கக்கூடிய போன் கால்ஸ் அதை பயன்படுத்துறோம். நேரடியாக சிந்திக்கும் போது எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் அதை ஏற்படுத்தி அவர்கள் பக்கத்தில் கொண்டு வரப்படுறது சத்திய பேசம் தான் கூட எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். இது நம்மளுடைய அது இதுலதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவங்களும் நம்மளும் ஒண்ணு இல்ல. அவங்க பலவீனத்திலிருந்து இருக்கும்போது அவங்க குணங்கள் காமிச்சாங்க. பரிசுத்தாவை பெற்ற பின் எப்படி வந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. அவன் அது பயங்கர சாட்சி, இன்னைக்கு உலகத்துக்கே சாட்சியா போயிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம பரிசுத்தாவே பெற்றிருந்தாலும் கூட நம்ம இன்னும் பலவீனங்களாகத்தான் இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலர் யோவானுடைய அந்த குணம் இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவர் காட்டின அந்த அன்பு பேதுமெல்லாம் அந்த நிரூபத்தில் அவரை பத்தி அவர் எழுதவே இல்லை. என்ன ஒரு அருமையான ஒரு சாட்சி பாத்தீங்களா. அப்போஸ்தலர் பேதுருடைய மறுதளிப்பு பத்தி மட்டும் இல்ல, யூதாஸ் அவரை காட்டி கொடுத்த விதம் பற்றி கூட அவர் விவரமா எழுதியிருக்கல. ஏன் அப்படின்னா அது மாதிரி ஒரு பச்சை துரோகம் உலகத்தில் கிடையவே கிடையாது. தன்னுடைய நண்பர் ஒரே பிளேட்ல சாப்பிட்டவர் கர்த்தர் வந்து ஒரு மிக முக்கியமான பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்திருந்தார். அந்த பண பொறுப்பு கொடுத்திருந்தார், ட்ரெஷரர் இருந்தார், அவ்வளவு க்ளோஸ் அப்ல இருந்தவர். அவர் இப்படி ஒரு பச்சை துரோகம் செஞ்சிட்டார். அதை வந்து அதை கூட என்ன பண்ணல, யோவானங்க தன்னுடைய நிரூபத்தில் விலாவாரியாக எழுதல. அது நல்ல சாட்சியா இருக்காது. இந்த மாதிரி சாட்சியை கொண்டு வந்து என்னுடைய நிருபத்தை நான் எழுதக்கூடாது. அது மட்டும் இல்ல, தேவன் அவருடைய ஜபத்துக்கு அவருடைய விருப்பத்துக்கு அவர் தேவன் முன் வந்துட்டார். உனக்கு விருப்பம் இல்லையா எழுதுறதுக்கு? விருப்பம் இல்லையா கூட்டு, நான் மத்தவங்க வச்சு எழுதிக்கிறேன். அவர்கள் மூலமாக அது வருங்கால சபைக்கு அது பாடமாக அது அமையும். நீ எழுதுனா கூட பாரு. இந்த இடத்துல அப்போஸ்தலர் யோவானுடைய அந்த குணம் இங்க மிகப்பெரிய அளவில் வெளிப்படுகிறது நம்ம பாக்குறோம். அதனால தான் அப்போஸ்தலர் யோவானாலே அது அன்பின் சீசன். அந்த பத்தி புரிய வச்சத நம்ம அப்போஸ்தலராகிய யோவான் நம்ம பார்க்கலாம். அவருடைய நிரூபங்கள்ல அவருடைய சுவிசேஷத்துல அன்பு பத்தி அதிகமாக அவர் எழுதிட்டுக்கிறார். அந்த வார்த்தைகளையும் நம்ம படிச்சோம்னா கண்டிப்பாக அதை பின்பற்றணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு சபை வாய்ப்புல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்போ அந்த ஒரு அன்பு பத்தி நம்ம வீட்டுல கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். அப்போஸ்தலர் யோவானுடைய வார்த்தைகள் பத்தி அதை பத்தி நம்ம பேசிருந்தோம்னா அது ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது இங்க பேதுருவனுடைய அந்த சபித்தல் மற்றும் அவரை மறுதளித்தல் பத்தி அவருக்கு சத்தியம் செய்ததை பத்தி எல்லாம் கூட மற்ற நிரூபங்களை குறிப்பாக மார்க் எழுதும் போது அதை ஒரு பெரிய அளவில் எழுதிட்டு இருக்கிறாரு. மார்க் 14:66 நீங்க வாசலாம். மத்தையோ மார்க் 14:66.
அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர்கலந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி தபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2 கூவிற்று. சேவல் 2 கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும்
அழுது. ஆனா யோவான் எழுதும் போது அந்த பிரதானாசரனுடைய அந்த வேலைக்காரனுடைய காது வெட்டின சொந்தக்காரன் மட்டும் கேட்கறது மட்டும் எழுதியிருப்பார். ஆனா இந்த ஒரு பெண்ணு வேலைக்கார பெண்ணு ஏதோ பார்த்து சொல்றது அப்புறம் சபிக்கிறது சத்தியம் இதெல்லாம் வந்து அவர் யோவான் அங்க எழுதாமல் தவிர்த்து விட்டதை இங்க நம்ம பார்க்கணும். சரி, இப்படி இருக்கிற பட்சத்துல தான் இந்த ஒரு சூழ்நிலை இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தரான இயேசுவை என்ன கொண்டு போறாங்கன்னா பிரதான ஆசிரியனுக்கு முன்பாக கொண்டு போறாங்க, கட்டி இழுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது நீங்க யோவான் 18:12 நீங்க பார்க்கலாம்.
அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி
பாத்தீங்களா எப்படி சொல்றாரு போர் சேவகர் அப்புறம் 1000 போர் சேவகருக்கு தலைவன் 100 அதிபதி இல்ல 1000 அதிபதி ஆகிறோம் பெரிய ஒரு ஜெனரல் வெளி ஜெனரல் வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல யூதருடைய ஊழியக்காரர் யூதர்னா யூதர் இல்ல யூத அந்த மத குருமார்களுடைய ஊழியக்காரர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்படை கொடுத்திருந்தாங்க ரோமர்கள் அப்படித்தான் அவங்க பண்ணுவாங்க அவங்களுடைய அவங்களுடைய ஆட்சி முறையில எந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மதத்துல அவங்க தலையிடவே மாட்டாங்க அந்த மதத்துக்கு மதத்துல கை வச்சா ஜனங்க புரட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மதத்தோடு கூட ஒத்து போயிடுவாங்க அந்த மத தலைவர்களுக்கு தேவையான சிப்பாய்களை அவங்க கொடுப்பாங்க அப்ப அந்த வகையில இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டிட்டு முதலாவது அண்ணா என்பவரிடத்திற்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாக அவன் இருந்தான் என்று அங்க நம்ம பார்த்தோம் அப்ப இந்த இடத்துல இந்த பிரதான ஆசாரியர் இது வந்து ஒரு அமைப்பு இது எப்பிருந்து வந்த அமைப்பு மோசே காலத்திலிருந்து வந்த அமைப்பு ஒரு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு முறை ஒரு அரேஞ்ச்மெண்ட் இந்த பிரதான ஆசாரியர் அப்புறம் ஆசாரியர்கள் லேவியர்கள் இவங்க எல்லாம் வந்து அந்த பழைய காலத்திலிருந்து வந்த முறை அப்ப இப்போ ஜீசஸ் உடைய காலத்துல இவங்க எப்படிப்பட்ட ஆளுகளா இருக்கிறாங்க இந்த பிரதான ஆசிரியர் அப்படின்னா இவங்க வந்து ஏற்கனவே திட்டம் போட்டு முடிச்சிட்டு ஏற்கனவே ஒரு முடிவுக்குள்ள இருக்கிறாங்க என்ன முடிவு கர்த்தரே இயேசுவை பயங்கர குற்றவாளியாக காண்பிச்சு அவரை கொலை செய்யும் நோக்கத்துல முழுசா இருக்கிறாங்க இதுல அவங்க எந்த விதமான மாற்றமோ அல்லது கர்த்தரே இயேசு அதாவது விசாரிக்கப்பட்டு ஒருவேளை நிரபராதி என்று தீர்க்கப்பட்டா அவரை விடுவிக்கிறதுக்கு நிரபராதி என்ன பண்ணும் இப்ப நம்ம கோர்ட்ல பாக்குறோம் இல்லைங்களா கோர்ட்ல ஒரு பெரிய பெரிய குற்றங்களுடைய நியாய தீர்ப்பு தீர்ப்பு கொடுக்கும் போது நிறைய சம்பந்தம் இல்ல ஜனங்கள்ல கூட அந்த தீர்ப்பு கேட்கறதுக்காக அவங்க போய் நிற்பாங்க அப்போ ரொம்ப ஆர்வத்தோடும் ரொம்ப எதிர்பார்ப்போட நின்றுருப்பாங்க அந்த நீதிபதி திடீர்னு இவர் எந்த குற்றமும் செய்யல நிரபராதின்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆயிடும் ஜனங்களுக்கு அப்படியே அப்படி பொசுக்கும் போயிடும் அப்படியே இப்படி போயிடுச்சா அப்படின்ட்டு அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க அது மாதிரி இங்க என்னன்னா இந்த தீர்ப்பு கொடுக்கும் போது அந்த தீர்ப்பு நிரபராதியாக இருக்குது நிரபராதியாக இருந்தாலும் கூட கர்த்தராக இயேசு ஏமாந்து கூட தப்பிக்க கூடாது என்கிற நோக்கத்துல இருக்கிறாங்க ஏற்கனவே பிரதான ஆசிரியனும் அவனுடைய ஊழியக்காரனும் அப்புறம் அவனுடைய கூட்டமே அந்த கூட்டமே அப்படி ஒரு முடிவுகள் இருக்கும்போது ஆனாலும் இவங்களுடைய நோக்கம் பார்த்தோம்னா கர்த்தரா இயேசுவை சாகடிக்கிறது அது ஒரு நீதியான தீர்ப்பாக செட்டப் பண்ணும் அதுல வந்து அந்த நீதி நாங்க நீதி தான் செய்யறோம் நாங்க நியாயத்தை தான் செய்யறோம் நாங்க ஒண்ணு அநியாயம் பண்றது இல்ல அப்படிங்கறது ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விசாரணை முக்கியமா பார்க்க போனா இந்த ஒரு விசாரணை அவசியமே இல்லாத ஒரு விசாரணை என்று நம்ம பார்க்கிறோம் அப்ப அப்படி இருக்கும்போது இங்க என்னன்னா எழுதப்பட்டிருக்கிற அந்த பதிவுகள்ல நம்ம எடுத்து பார்க்கும்போது அங்க ஏற்கனவே இவர்கள் ஆசிரியர்களும் பரிசேயர்களும் கர்த்தரா இயேசுவை கொலை செய்யறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க என்ன காரணம்னா ஜனங்கள் மத்தியில கர்த்தருக்கு இருந்த செல்வாக்கு அவருடைய உபதேசங்களை ஜனங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாங்க அதே டைம்ல கர்த்தர் இயேசு அநேக ஜனங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க எந்த விதமான நிபந்தனையின்றி உதவிகள் செஞ்சிருக்கிறார் அவருடைய வியாதிகளை சுத்தப்படுத்துகிறாரு அவங்களுடைய அவங்க அவங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருக்கிறாரு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறாரு இன்னும் பல்வேறு வகைகளில் ஜனங்களுக்கு உதவி செஞ்சிருக்கும் போது அவர்களுடைய அவர்கள் கர்த்தராக இயேசுவை பின்பற்றதுக்கும் அவருடைய உபதேசங்களிலும் அவர்கள் இருந்தாங்க அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இயேசுனுடைய உபதேசங்களை கேட்க கேட்க இன்னொரு விஷயம் புரிஞ்சு போச்சு இந்த பரிசெயர் சதி செயல் இவனுங்கள சும்மா தான் சுத்திட்டு இருக்கிறானுங்க இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியுது இல்ல இவங்க வந்து உள்ளுக்குள்ள காலி டப்பா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாக்குறதுக்குதான் வெளித்தோடு காலில் தடியா சுத்திட்டு அந்திகளை போட்டுருக்கானுங்க எங்க போனாலும் வேதத்தை கையில வச்சுட்டு இருக்கிறானுங்களே தவிர ஆனா உள்ளத்துல ஒண்ணுமே இல்ல பிரசங்கிக்கிறதுக்கு மெசேஜ் இல்லை இவங்க கிட்ட நீங்க அப்படி இந்த காலத்தில் இருக்கூட கம்பேர் பண்ணி பாருங்க பேர் சபைகள் எப்படி இருக்கிறாங்க அதே தோட்டத்தை இருந்தாங்க அதே முந்தினது கூட ஒரு சிஸ்டர் எனக்கு போன் பண்ணாங்க அவங்க போன் பண்ணிட்டு அந்த பெந்தகோஸ்தே சபை அதான் பெரிய சபை ஐபிஎல் கோயம்புத்தூர்ல அந்த சபையில தான் என்னாச்சு, இப்ப உடன்படிக்கைக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப அந்த சிஸ்டருக்கு அந்த பாஸ்டர் போன் பண்ணி, அசிஸ்டன்ட் பாஸ்டர் போன் பண்ணி கேட்கிறாரு, நீ ஏன் வர்றதில்ல, நீ ஏன் ஒரு மாசம் வர்றதில்ல அப்படி கேட்டுக்கிறார். அப்ப சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க, சார் நாங்க இந்த மாதிரி இங்க பைபிள் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கோம், பைபிள் கிளாஸ் எங்க நடக்குது, இந்த மாதிரி இடத்துல நடந்துட்டு இருக்கு, நாங்க போயிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு அந்த சத்தியம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் நாங்க கேட்கவே இல்லை, அப்ப நம்ம பாஸ்டர் சொல்லி கொடுக்கறது விட அது உங்களுக்கு பெஸ்டா தெரியுதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாங்க கண்டிப்பா. அப்போ பெரிய பாஸ்டர் போன் பண்ணாக்கா நீங்க இதே பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தாராளமா சொல்றோம் அப்படின்னு. உடனே எனக்கு போன் அடிச்சுட்டு பிரதர் நான் சொன்ன பதில் கரெக்டா நான் அப்ப நான் சொன்ன தப்பு சிஸ்டர், ஐயோ பிரதர் தப்பா, நான் சொன்ன பதில் தப்பா அப்படின்னு. தப்பு இல்ல கரெக்டு தான், ஆனா அதுல ஒரு ஞானமா நீங்க செய்யல அந்த விஷயத்த, ஏன்னா இப்ப நம்ம நேரடி எதிர்த்து என்ன பண்ண முடியாது, நெக்ஸ்ட் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது, நிறைய பேர் ஏற்கனவே வெறுப்புல இருப்பாங்க, அப்ப அவங்களையும் நம்ம சத்தியத்தை கொண்டு வர முடியாது, அவங்க கிளீனா அவங்க வேலி போட்டுருவாங்க. அது அந்த வகையில ஒரு மிஸ்டேக், நான் நெக்ஸ்ட் டைம் ஒருவேளை பெரிய பாஸ்டர் போன் பண்ணாருன்னா சொல்லுங்க, ஐயா உங்களுடைய பிரசனமும் ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிடுங்க. அதே போல உங்களுடைய சம்சாரத்துடைய வர்ஷிப்பு ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிடுங்க, ஏன்னா ரெண்டு பேரும் அருமையா பண்றாங்களா அப்படி கேட்கறாங்க. சரி ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த யூத ஜனங்கள் அதை புரிஞ்சிட்டாங்க, கர்த்தர்கிட்ட இருந்து நிறைய சத்தியங்கள் வெளிப்படுது, ஆனா இந்த வேதத்தை வச்சு சுத்திட்டு இருக்கிற ஜனங்களுக்கு இவங்ககிட்ட எந்த சத்தியமே வெளிப்படுறது இல்லை, அதுக்கு பதிலாக மோசமான குணங்கள் வெளிப்படுது, அது மட்டும் இல்ல கொலை வெறியில அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மாயக்கார அந்த ஹிப்போக்ரசி மாயமாலுமான நிலைமை, அப்புறம் வேதத்தை மனப்பாடம் மட்டும் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள எந்த விதமான ஒரு பிரயோஜனமே ஜனங்களுக்கு இல்லாமல் இவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது பிரதான ஆசிரியன் கிட்ட, ஆசிரியன் கர்த்தர் கிட்ட சில கேள்விகள் கேட்கறான். கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய உபதேசங்களை பத்தி மட்டும்தான் பேசுறாரே தவிர என்னென்ன உபதேசம், நான் ஒரு யூதனா இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு உரிமைகளை பத்தியோ அவர் எந்த விஷயங்களை பேசறதில்ல. அப்போ அவரு அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மத்தையில தான் நம்ம அதை பத்தி படிக்கிறோம், மத்தையில் 26 அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். யோவான் நீங்க வாசிக்கணும், யோவான் 18 அதிகாரம் 19 வசனத்தில் நீங்க
பாருங்க. போதகத்தை குறித்தும் விசாரித்தான், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன், அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை.
நீ உன்னுடைய சீசரை பத்தியும் யார் யார் எண்ணங்கிறத சொல்லணும், அப்புறம் என்னென்ன உபதேசம் பண்ணிட்டு அதெல்லாம் நீங்க எனக்கு இப்ப விளக்கணும் அப்படி அவன் கேட்கும்போது, நான் ஓப்பனா 3 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு இருந்துக்கிறேன், எதையுமே நான் மறைவாக உங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு நான் வந்து ஒளிப்பிடங்கள்ல போய் அவங்களுக்கு டீச் பண்ணிட்டு இல்ல, ஏகதேசம் எல்லா பக்கம் நான் பண்ணிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்ப நீ என்ன பத்தி அதை குறிச்சு விசாரிச்சு என்ன எனக்கு பண்ண போற, அது மட்டும் இல்லை இது சந்தர்ப்பமும் இல்ல, வேற அவ்வளவு சீக்கிரம் சொல்லி கொடுக்குற விஷயமும் இல்ல அப்படிங்கிறது கர்த்தர் உணர்ந்து இவ்வளவுதான் அவர் பதில் சொல்லிக்கிறாரு என்று நம்ம பாக்குறோம். அப்ப என்னாச்சுன்னா, இப்போ இவங்க என்ன பண்ணணும், அந்த குற்றத்துக்கு உண்டானும் இப்ப கொலை குற்றம் கொடுக்கணும்னா அதற்கு சரியான ஒரு காரணம் காமிக்கணும், இருக்கணும் இல்லைங்களா, அந்த காரணத்துக்கு எங்க போவானுங்க, இப்ப காரணத்தை தேடி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அது நீங்க மத்தையு 26:59 நீங்க பாக்கலாம், மத்தையு 26:59.
பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள்.
நல்ல சாட்சி இல்லைங்க, உண்மையான சாட்சி இல்ல, என்ன சாட்சி தேடுறானுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தரே இயேசு மேல எந்த குற்றமே இல்லைன்னு அவங்களுக்கு தெளிவா புரியுது, யாரும் விசாரிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் அல்லது அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப அவங்களுடைய நோக்கத்தின்படி அவரை சாகடிக்கணுங்கிறதுக்காக பொய் சாட்சி ரெடி பண்றதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல கர்த்தராக இயேசு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, தன்னுடைய குற்றத்துக்கு உண்டான சரியான காரணத்தை நீங்க சொல்லணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் அவர் பேசுறாரு. நான் பப்ளிக்கா பேசியிருக்கிறப்பா, நான் எதையுமே மறைமுகமா பேசவே இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, என்னுடைய உபதேசத்துல என்ன தப்பு கண்டுபிடிச்சு அதை நிரூபிச்சீங்கன்னா அது ஓகே அப்படிங்கிற லெவல்ல கர்த்தர் அங்க பேசிருக்கிறத பாக்கிறோம். அப்ப என்னாச்சு நடந்தது என்னன்னா, அப்பதான் அங்க ஒரு காரியம் நடக்குது. அடுத்த வசனம் படிங்க, அதாவது யோவான் 18 அதிகாரம் 22.
இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுவது என்று இயேசுவை ஒரு அறை அறிந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதை
என்ன பாக்குறோம், அந்த பிரதான ஆசாரியனுடைய சேவகரில் ஒருவன் அவன் என்ன பண்ணிருக்கான், பிரதான ஆசாரியனுக்கு இப்படிதான் நீங்க பதில் சொல்லுவியா, இவ்வளவுதான் வந்து நீ எடுத்து பேசுவியா, பிரதான ஆசாரியன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, அவர் அந்த காலத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆலயத்தில் வந்து அவர் தான் நம்பர் ஒன் பிளேஸ் இருக்கிறார், அவருக்கு நீ இப்படிதான் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கண்ணத்துல ஒரு அறை அரைஞ்சதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த எப்படி பேதுரு கர்த்தருக்காக அவனோட பிரதான ஆசனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினாரோ, அது மாதிரி இங்க இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றான், அந்த பிரதான ஆசனுடைய சேவகர் கர்த்தரை அடிக்கிறான். யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, இந்த பிரதான ஆசிரியனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனுக்கு சப்போர்ட்டா இது பண்றான். இது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த ஒரு சேவகர் ஊழியக்காரர் அந்த பிரதான ஆசிரியனுக்கு ஒரு கைத்தடி மாதிரி இருக்கிறார். அதாவது நடக்கிற விஷயம் உண்மையா நடந்திருக்கு நம்ம எடுக்கிறாங்க. இந்த குரூப் யாருன்னா, இந்த பிரதான ஆசிரியர்களும் பரிசேயர் சதுசேயர் இவங்கெல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள். இவங்க செஞ்ச அவங்களுக்கு தப்பு இருக்காது. அப்படி இருக்கும்போது இவர் யாரு, இவர் ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, சரி அவ்வளவுதான். இவருக்கு வந்து இவங்க அளவுக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது, போதிக்கிறதுக்கோ ஒன்னும் அதிகாரம் கிடையாது, ஜனங்களை திசை திருப்பறதுக்கு அதிகாரம் இல்ல. இவங்க தான் அத்தாரிட்டி, ஆத்தரைஸ்ட் பீப்புள். அப்ப இவங்க சொன்னா கரெக்டா தான் நடக்கணும் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு உடனடியே கோபம் ஆயிட்டு பிரதான ஆசிரியனுக்கு சொல்ற பதிலாக நீ சொல்லிட்டு இருக்கிற. அப்ப இந்த நேரத்தில் இது என்னன்னா, இவனும் திட்டமோடு செயல்படுறது இல்ல, ஜீசஸ் அறையணும்னு அறிஞானா கிடையாது, அது அவனுக்குள்ள இருந்த அந்த விளைவீனம். அப்புறம் அந்த விஷயங்களை புரிந்து கொள்ளணும் ரொம்ப முட்டாளா இருக்கான். அங்க என்ன போயிட்டுக்குதுன்னு அவனுக்கு தெரியல. ஜீசஸ் ஒரு நிரபராதி, அவர் நேர்மையானவர் உண்மையானவர்ன்ற விஷயம் அவனுக்கு புரியல. அதுக்கு பதிலா இந்த மாதிரி சாகடிக்கிற நோக்கத்தில் இருக்கிற ஜனங்களை நல்லவங்களை நம்பிட்டு அடிக்கணும். இதுதான் நம்ம பார்க்கிறோம். இது கூட வந்து தீமை விஷயங்கள் இங்க அந்த ஒரு பலவீன மனுஷனால என்ன பண்ண முடியலன்னா, நன்மை தீமையை பகுத்தறியக்கூடிய சக்தி அந்த நேரத்தில் அவனுக்கு இல்லாம இருக்குது. இது கூட ஒரு எக்ஸாம்பிள் அங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம கூட இந்த மாதிரி சில முடிவுகள், எந்த ஒரு முடிவுகள் நம்ம எடுக்கும்போது, குறிப்பாக சகோதரர்களுக்கு மத்தியில் நம்ம டீல் பண்ணும்போது கரெக்டா இல்லைங்களா? ஏன்னா கொஞ்சம் முடிவு நம்ம பார்த்தோம், போன சப்ஜெக்ட்ல பிரதர் சொன்னாரு, நம்ம சபைக்குள் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும், சாட்சியா இருக்கணும், சாட்சி நல்ல சாட்சி உள்ளவர்களா இருக்கணும் இல்லைங்களா? நம்மளுடைய சொந்த சபையில நம்ம நல்ல சாட்சி இல்லைன்னா எப்படி வெளியில போயிட்டு ஊழியம் பண்ண முடியும்? அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த சபையில அவன் நல்ல சாட்சி வாங்கி இருக்கிறானா, பார்த்துட்டா வெளி சபைக்கு ஸ்பீக்கர் அனுப்புவாங்களே தவிர சொந்த சபையில நல்ல சாட்சி இல்லாதவங்களே அவங்க அனுப்ப மாட்டாங்க. அவன் வெளி சபையில போய் நல்ல சாட்சி வாங்கி பிரயோஜனம் கிடையாது, அது செகண்டரி, அது ரெண்டாவது. ஏன்னா அவங்களுக்கு இங்க நடக்கிற விஷயம் அந்த சபைக்காரங்களுக்கு தெரியாது, முதல்ல சொந்த சபையில அவங்க நல்ல சாட்சி வாங்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க கூட நம்ம பார்க்கிறோம், நம்ம சகோதர மத்தியில டீலிங்ஸ் பண்ணும்போது ஒருவேளை அவங்களுக்கு பத்தின குற்றச்சாட்டுகளோ அல்லது அவங்களுக்கு பத்தின ஏதாவது ஒரு விஷயங்களோ சாட்டுகள் சூழ்நிலை நடக்கும்போது அதனுடைய உண்மை விஷயங்களை நல்லா புரிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்கும், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கப்புறம் பேசணும், அதுக்கப்புறம் மத்த சகோதர மத்தியில கொண்டு போகணுமே தவிர உடனடியே எடுத்தெடுப்பு என்ன பண்ணக்கூடாது. சிவ மாதிரி கண்ணத்துல அறையது என்ன அர்த்தம், இப்ப ஜீசஸ் இன்னைக்கு நம்ம கண்ணத்துல யாரும் அறைய முடியாது. ஜீசஸ் போல இன்னைக்கு மாம்சத்தில் இருக்கிறாங்க அவருடைய சபை, அவங்களுக்கு நம்ம ஏதாவது துரோகம் பண்ணிட்டா யாருக்கு பண்ண மாதிரி, அது ஜீசஸ்க்கே துரோகம் பண்ண மாதிரி. அவங்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுட்டாக்கா அது கர்த்தருக்கே செஞ்ச மாதிரி. என்ன சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அது நீங்க எனக்கே கொடுத்தீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது ஒரு பாயிண்ட். ஆனால் இங்க நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, என்ன கேள்வினா, மத்தேயு 5:39 கர்த்தருடைய உபதேசம் நம்ம படிக்கலாம். மத்தேயு 5:39.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுக்கணத்தையும் திருப்பிக் கொடு.
ஜீசஸ் உபதேசம் என்ன சொல்றாங்க? ஒரு கண்ணு உள்ள வலது கண்ணத்தில் அரைஞ்சாக்கா என்ன பண்ணுங்க, மறுக்கணத்தை திருப்பிக் கூடாது. அப்ப இயேசு இங்க செஞ்சாரா? அவன் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சான். அப்ப ஜீசஸ் என்ன பண்ணிருக்கணும்? இந்த கண்ணத்தில் அடி வரணும் சொல்லி இருக்கணும் இல்லீங்களா? ஆனா ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இங்க நீங்க கவனிக்கணும், அது நீங்க பேசாம இல்ல, அவர் பேசுறாரு. 23 பாருங்க.
இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேன் ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார்.
என்ன மாதிரி கேள்வி கேட்டுக்கிறேன். ஆனா இப்படி சொன்ன இயேசுதா இப்படி கூட பேசிக்கிறார். அப்ப அந்த ஒரு கிண்ணத்தை அரைஞ்ச மறு கிண்ணத்தை காமி அப்படிங்கறதனுடைய அந்த அதனுடைய உள் கருத்து என்ன, அதனுடைய கட்டளை என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அதான் இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்கள் தீமையோட நீங்க என்ன பண்ண வேண்டாம், எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னா. அதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்றாரு, நேரடி கண்ணம் பத்தி பேசுறது இல்ல, நேரடி கண்ணத்தை இந்த கண்ணத்தை காமிச்சு இந்த அப்படின்னா நம்ம அடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. அவன் அடிச்சே இருக்கோம், நான் வாங்கிட்டே இருக்க வேண்டியது. இதுல என்ன குவாலிட்டி காமிக்க முடியும்? அவன் அடிக்கிறோம், நான் வாங்கிடுக்கிறேன்னா என்ன குவாலிட்டி வெளிப்பட போகுது? ஒண்ணுமே அது, அதனால எந்த புரிதல் கருத்துறா? நேரடி கண்ணம் பத்தி பேசுறது இல்ல, அது எல்லாம் ஊமை பாணியில் இருக்குது. அப்ப என்ன விஷயத்த சொல்ல வராருன்னா, தீமைக்கு தீமை நீங்க செய்ய வேண்டாம், தீமையோட நீங்க எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அங்க சத்தம் இல்லாம அடி வாங்கிட்டு பேசாம நிக்கவே இல்லை. அங்க அவனை பார்த்து கேக்குறாரு, நான் ஏதாவது தப்பா பேசுறேன் என்ன பண்ண அடிக்கலாம், நான் தவாத விதமா பேசாத போது நீ எப்படி என்ன அடிக்கிற கேக்குறாரு. பாத்தீங்கன்னா பாரு, அதனுடைய என்ன அர்த்தம் வந்து நம்ம பார்க்கிறோம்னா, கர்த்தர் அங்க ஒரு சரியான வார்த்தைகள் பேசுகிறாரு, சரியான குணநலங்களோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவைகள் தவறாக பேசப்படும் பொழுது புரியுதுங்களா? பாயிண்ட் ரொம்ப ரொம்ப டீப் பாயிண்ட் இது. அப்போ தான் உண்மையாக நடக்கும்போது, தன்னுடைய குணநலமும் சரியாக இருக்கும்போது, அதை பத்தி ஒருவன் தவறாக புரிந்து கொண்டு அவன் கண்ணத்தில் அறையறான், அதாவது தவறான காரியத்தை அவன் செய்யும் போது, அவனை திருத்திறதுக்கு தான் கர்த்தர் முயற்சி அங்க பண்றாரே தவிர, விஷயத்தை நல்லா புரிஞ்சு செய்யப்பா முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காத, என்ன அடிச்சதோ பெரிய விஷயம் இல்ல, விஷயத்தை நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு செய்ய முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத அங்க காமிக்கிறார். அதுதான் அந்த விஷயம். அது மட்டும் இல்ல, தீமையோட தீமைக்கு நீங்க செய்ய வேண்டாம். ஒருவேளை நம்ம கண்டிப்பா தீமைக்கு தான் வந்திருக்கிறோம், இந்த உடன்படிக்கையை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளுடைய போராட்டம், நம்முடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நம்முடைய சொந்த பந்த உலகம் பிசாசு மாம்சம் எல்லாமே என்ன பண்ணும், நம்மளுக்கு எதிர்களா இருக்கும், அவமானங்கள் தான் நம்மளுக்கு வரும், நிந்தனைகள் வரும். கர்த்தருக்கு எப்படி வந்துச்சு அதே தான் நம்மளுக்கு வரும். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா, தீமைக்கு தீமை ரிப்பீட் பண்ணக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக தீமைக்கு நன்மை செய்யணும். நன்மை செய்யும் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, தவறான காரியங்கள் நடக்கும்போது அதை சுட்டி காமிக்கிறதுல கூட நம்ம தயங்கக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நீங்க யோவான் 18:32 பாருங்க.
தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறித்து இயேசு,
இல்ல இல்லங்க, வேண்டாம் வேண்டாம், அந்த வசனம் இல்ல. அது நம்ம பார்க்கிறோம், அது என்னன்னா வேற அதிகாரம் வருது. மத்தையை பாருங்க கொஞ்சம் பிளீஸ், மத்தைய மார்க்ல பாருங்க, மார்க் 18 இல்ல லூக்கா ஒரு நிமிஷம் சொல்றேன், இல்ல அந்த வசனம் வராது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த வசனம் விட்டுருங்க, தவறாக போட்டிருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க கர்த்தரே இயேசுனுடைய அந்த ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னாக்கா, அந்த தீமையோடு நீங்க எதிர்த்து நிற்க வேண்டாம், ஆனா அந்த தீமை நடக்கும்போது நீங்க அதை என்ன பண்ணும், கண்டிப்பாக அதை சுட்டி காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இங்க நம்மளுக்கு தெளிவாக புரியுது. அதுவே சகோதர சகோதரர்கள், இங்க நம்ம பார்க்கும்போது தீமையோட தீமை எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்ப கர்த்தர் மட்டும் இல்ல, சீசர்கள் கூட என்ன பண்ணிக்கிறாங்க, அநேக சந்தர்ப்பங்கள் இதை பத்தி பேசிக்கிறாங்க. குறிப்பாக அப்போ சிலர் போல் என்ன சொல்லிக்கிறார், நீங்கள் தீமையை எப்படி வெல்லணும், நன்மையினால் வெல்ல வேண்டும். இந்த உலகத்துல நம்ம தீமைக்கு தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறோம், நம்ம நன்மைக்காக இல்ல. உலகம் நம்ம வந்து நல்லவர்கள் என்று சொல்லாது, உலகம் நமக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுக்காது, உலகம் நம்மை யோகியர்கள் என்று சொல்லாது. அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப மோசமானவர்கள் தான் பேசுவாங்க. நம்மளுக்கு தர வேண்டிய தரக்கூடிய சர்டிபிகேட்டே வேற. அப்ப நம்ம தீமை செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிற அக்கிரமக்காரர் என்கிற அந்த ஒரு பேர் தான் நம்மளுக்கு வரும். ஆனால் கூட இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அங்க ரொம்ப ஞானமாக என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த மனுஷனுக்கு தீமையும் நன்மையும் சரியாக பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு புத்திதானே அவர் மனுஷனுக்கு அப்படிங்கறத அங்க தெளிவா சொல்லிக்கிறோம். அப்ப அந்த வகையில கூட இது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது நம்ம பார்க்கறோம். சரி, அப்ப இந்த அண்ணாவினுடைய அண்ணா பிரதான ஆசிரியன் அண்ணா முன்பாக நடந்த அந்த விசாரணை, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா போறதுல சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்றாங்கன்னா, அண்ணாவின் இடத்திலிருந்து இப்ப எங்க கொண்டு போறாங்கன்னா, காய்பாவினுடைய அரணமனைக்கே கொண்டு போறாங்க. இவர் யார் இந்த காய்பா? அண்ணான்றவர் யாருன்னா, அவர் தான் வந்து சரியான ஒரு யூத சட்டத்திட்டத்தின்படி பிரதான ஆசிரியர். ஆனா காய்பான்றவர் யாருன்னா, அவர் வந்து ரோமன் கவர்மெண்ட்னால அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிற ஒரு பிரதான ஆசிரியர். அது நீங்க அதை நம்ம புரிந்துக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு? மாமா மருமகன், மாமா மருமகன். ரெண்டு பேருடைய அந்த அரண்மனை, ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குவார்டர்ஸ் வந்து ஒரே கேம்பஸ்ல இருக்கு. இந்த பக்கம் அண்ணா இருக்கிறாரு, அந்த பக்கம் தாய் பாக்குற பக்கம் பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ கர்த்தரை இயேசுவை எங்க அனுப்புறாங்கன்னா, காய்பாவனுடைய அரண்மனைக்கு அனுப்புறாங்க. அது நீங்க 17 வசனத்துல படிக்கலாம். யோவான் 18 அதிகாரம் 14 வசனம்.
ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே.
இந்த காய்பா தான் என்ன பண்ணிருக்கிறான், ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பா என்று நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த காய்பா என்ன சொல்லிருக்கிறான்னா, தனக்காக மட்டுமில்ல, இந்த ஒரு அந்த வருஷத்துக்குரிய ஒரு தீர்க்க தரிசனம் அவன் சொல்லியிருக்கான். அந்த வருஷத்துக்குரிய இன்னைக்கு கூட பெயர் சொல்வதில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த போதகர்கள் என்ன பண்றாங்க, அந்தந்த வருஷம் ஜனவரி 1st வாக்கு ரத்தா தீர்க்கு தரிசனம் முறைப்பாங்க இல்லைங்களா. இது வந்து அந்த காலத்துல யூதனி மத்தியில் இருந்துக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம். இந்த மாதிரி பாரம்பரியங்களே கடைபிடிச்சிருக்காங்களே தவிர, பாரம்பரியம் அந்த சட்டத்திட்டங்களுக்குள் மறைஞ்சிருக்கிற சத்தியங்களை அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை. அப்ப சும்மா தீர்க்கு தரிசனம் உரைக்கிறது. இந்த பிரதான ஆசிரியன் கூட ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறத பாக்குறோம். என்னன்னா, ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொல்லிக்கிறான். அப்படின்னா தனக்கு மட்டும் இல்ல, ஒரு முழு தேசத்துக்கே ஒருவன் சாகிறது நலமா இருக்கும் நான் சொல்றேன். அது நீங்க எங்க சொன்னாருன்னு நம்ம படிக்கலாம். யோவான் 11:50-53. யோவான் 11:50-53.
ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மறிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மறிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய்
சொன்னார். தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறப்பாரு. அப்ப இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம யோசித்து பார்த்தா, இது தேவனுடைய வசனத்தின்படி உண்மையான தீர்க்க தரிசனமா இல்ல பொய்யா? உண்மையான தீர்க்க தரிசனம். ஜனங்களுக்காக மட்டுமில்ல, எங்கும் சிதறி இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் எல்லாத்துக்குமே, யூதர்களுக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்தின் ஜனங்களுக்குமே இயேசு ஒரு ஒரு மனுஷன் சாகிறது. அதான் பரிபூர்ண மனுஷனுக்கே ஒரு பரிபூர்ண மனுஷன், பரிபூர்ண ஜீவனுக்கு ஒரு பரிபூர்ண ஜீவன். அப்போ இந்த ஒரு கான்செப்ட் உள்ளவச்ச தெரியல அவனுக்கு, பட் பேசிருக்கிறான், ஒரு தீர்க்க தரிசனம் முடிச்சிருக்கிறான். இன்னைக்கு கூட இந்த போதகர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் வருஷம் சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து தேவனுடைய வெளிப்பாடா? தேவனுடைய வெளிப்பாடு கிடையாது, இவங்க வந்து சொந்தமா சொல்றது. ஆனா இந்த இடத்துல இவன் சொல்லிக்கிறது எப்படின்னா, தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களும் முழுசா தெரிஞ்சு பேசுறாரா? பேசுறது இல்ல. ஆனா என்ன பண்ணிருக்கிறாரு, பேசுற வார்த்தைகள் உரைச்சிட்டு. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் எதோட ஒத்து போகுது, தேவனுடைய திட்டத்தோட கூட ஒற்று போகுது. ஆனா இவருடைய மனசு தேவனோட ஒத்து போகுதா? மனசு வந்து எப்படி இருக்குது, கொலை வெறியில சுத்திட்டு இருக்குது. ஆனா வாய் வார்த்தையும் எது கூட ஒத்து போகுது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு ஒத்து போ. நம்ம யோசிப்போம், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த மன நலன்களை, மனம் அதாவது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கண்டுபிடிக்கிறது. அப்ப தேவன் ஆதி காலத்திலிருந்து தம்முடைய ஜனங்களுக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய முறை எப்படி, யார் மூலம் பண்ணுவார்னா, பிரதான ஆசிரியர்கள் மூலம், பிரதான ஆசிரியர்கள் மூலமாக சொல்லுவாரு, அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுவாரு. ஆனா குறிப்பா இந்த அதிகமாக பயன்படுத்துறது யாருன்னா பிரதான ஆசை. உதாரணமா நம்ம சவுலில் எடுத்து பாக்குறோம் இல்லைங்களா, சவுல் வந்து பெலிஸ்தரியோட கடைசியா தோத்து போகும்போது அவர் என்ன சொல்றாரு, தேவன் என்ன பண்றது எனக்கு பிரதான, அதாவது ஆசிரியர் மூலமாகவோ ஏபோத்தின் மூலமாகவோ எதில் ஊரின் தும்மியின் மூலமாகவோ எனக்கு உத்தரவு கொடுக்கறது இல்ல. அப்ப தேவன் யார் மூலம் பேசிருக்கிறாரு, பிரதான ஆசிரியர் மூலமாக. அந்த வகையிலுக்கா இப்ப கூட பிரதான ஆசிரியர் தான் பேசுறாரு தீர்க்க தரிசனம், ஆனா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்து போவதே தவிர அவருடைய உள்ளம் தேவனுடைய திட்டத்துக்கு எந்த வகையிலும் ஒத்து போறது மட்டுமில்ல, தீமையான எல்லா காரியங்களையும் பிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாகுது. அது மட்டுமில்ல, கர்த்தராக இயேசுவை சாகடிக்கும் ஒரு அருமையான திட்டம் பிளான் பண்ணி வச்சிருக்கிற அந்த உள்ளம், இந்த உள்ளத்திலிருந்து தேவனுடைய திட்டம் வெளிப்பட்டிருக்கு. இங்க இங்க வந்து ஒரு லெசன் இங்க நம்மளுக்கு பிரதர் ரிசல்ட் கொடுக்கறாங்க. இங்க கூட நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரி, தேவனுடைய தெய்வீக திட்டங்களை நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும் பத்தாது. ஏன்னா அந்த அந்த பிரதமர் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா வேதத்தை அவன் கிடைச்சு குடிச்சிருக்கான். அவன் வீட்டு போய் எந்த வசனம் எங்க இருக்குதுன்னு கேட்டா அவன் கிளீன் பண்ணிடுவான். அவன் அந்த அளவுக்கு அவன் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பானு, அதுல எந்த சந்தேகமே இல்ல. நீங்க சாதாரண பேர் கிறிஸ்தவர் சபைகள் பாருங்க, இந்த வசனம் படிக்க கத்துக்கிறதெல்லாம் நம்ம எங்க, இங்க வந்து இல்ல, நம்ம எங்க கத்துருக்குறோம் பேர் சொல்லுங்க. ஏன்னா அப்படி வசனம் சொல்லிங்களே எடுத்து பழக்கி வச்சிருப்பானு. ஏன்னா பைபிள் வந்து அவனுக்கு அதிகமா படிச்சிருக்க, நார்மல்ல ஒரு வசம் கூட படிச்சுட்டே இல்ல பைபிள், ஆனா அவனுக்கு நிறைய வசம் படிச்சிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, என்ன என்னெந்த வசனம் எங்க இருக்குதுன்னு டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. ஆனா வசனத்துக்குள் மறைஞ்சிருக்கிற சத்தியம் அது மட்டும் தெரியாது. ஆனா வசனத்தை வசனமா பேசிட்டு இருப்பாங்க, ஆனா வசனத்துக்குள் மறைந்திருக்கிற சத்தியம் அங்க வரவே வராது. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய உள்ளம் தேவனுடைய திட்டத்தோடு கூட ஒத்து போகிறது இல்லை என்று நம்ம பாக்குறோம். அப்போ அதே விதமாக இங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கிறாருன்னா, நம்ம தேவனுடைய சத்தியங்களை புரிஞ்சிருந்தா, தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் புரிஞ்சிருந்தா மட்டும் பட்டாது, அதே போல இன்னும் அதற்கு மேலாக சில ஆழமான சத்தியங்களை தெரிஞ்சிருந்தா மட்டும் பட்டாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் கர்த்தரோடு கூட இருதயத்தில் ஒருமைப்பட்டிருக்கோம், இருதயத்தோடு ஒருமைப்பட்டு தேவனுடைய தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்தணும். அது இல்லைன்னா நம்ம கூட கைப்பாஸ் மாதிரித்தான், காய்ப்பா மாதிரித்தான். ஏன்னா வாயில தானே பேசிக்குவோம், இறுதியும் நம்மளுக்கு ரொம்ப தூரமா இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னாங்க தீர்க்க தரிசி மூலமாக, அவங்க உதட்டுகளினாலதான் என்ன கனம் பண்றாங்க, அவங்களுடைய இறுதியும் எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்காங்க அவங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை இது கூட நம்ம நம்மளோட பாடமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க தேவனுடைய தெய்வீக திட்டங்களை சொன்ன மட்டும் பத்தாது, நம்முடைய இறுதியம் கர்த்தரோடு கூட ஒத்து போகக்கூடியதாக இருக்கணும். அது மட்டும் இல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேறதுக்கு முழு ஒத்துழைப்பு நாம் தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம தேவனுடைய சத்தியங்களை பெற்றுக்கொண்டா மட்டும் பத்தாது, கர்த்தருடைய அடிச்சுவடுகளை அனுதினமும் தவறாமல் கடைபிடிக்கணும். அதே நேரத்தில் தீமையான காரியங்களை நம்ம நம்மளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அதை துரத்தி அடிக்கணுங்கிறது எங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அதான் யூதாசு, பேதுரு மற்றும் கைபாஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு உதாரணங்களா இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள தீமையினுடைய அந்த தீமையினுடைய சரியான அதாவது எல்லா தீமையும் ஒண்ணும் இல்ல, யூதாஸ் கூட தீமை செஞ்சாரு, பேதர் கூட தீமை செஞ்சுக்கிறாரு, காய்தா கூட தீமை செஞ்சுக்கிறாரு. ஆனா இந்த தீமைகள் கூட என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கு, வித்தியாசங்கள் இருக்கு. சிஸ்டர் பாயிண்ட் கூட கரெக்ட் தான், ஆனா அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆனா இந்த தீமையில கூட வித்தியாசங்கள் இருக்குது. இதுல ரொம்ப மோசமான தீமை எதுங்க, யாருகிட்ட இருந்துச்சு, யூதாஸ் சொல்லலாம், அதை விட தீமையானது இவங்கிட்ட இருக்கு, காய்ப்பாக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. கர்த்தரை இயேசு என்ன பண்ணும், கொலை செய்யணும். யூதாஸ் நம்ம பார்க்கும்போது பிரதர் ரசல் இன்னொரு இடத்துல அவருடைய ரீப்ரின்ஸ்ல அவர் எப்படி கொடுக்குறாங்கன்னா, யூதாஸ்னுடைய நோக்கம் என்ன, ஏன் காட்டி கொடுத்தார் அப்படிங்கிறது நோக்கம் என்னன்னா, என்ன சீக்கிரமா ராஜா ஆயிட்டாருனாக்கா, நம்ம ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிடல, சின்ன சின்ன பைய சின்ன பண பைய தூக்கிட்டு போராடிக்குது, ஒரு பெரிய ஒரு ட்ரெஷரி நம்ம கையில வரும். இவர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தெரியல, இவர் என்னென்னமோ உதவிட்டுக்கிறாரு, நம்ம சீக்கிரமே இதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அதான் வெறும் 30 வெள்ளி, 30 வெள்ளிக்காசங்க ஒண்ணுமே இல்லை, அது ஒரு $20 அவ்வளவுதான்.
இருபது ரூபா காட்டி கொடுப்பாங்களா? அதனால என்ன பண்றான், தூக்கி கொண்டு போய் பேசிட்டாச்சே இப்போ நம்ம திட்டம் நிறைவேறலையா அவருக்கு கொண்டு காட்டி கொடுத்து கூட நெருப்பு பத்தி வர மாட்டேங்குது. ராஜி ஸ்தாபனம் பண்ண மாட்டேங்கிறாரு, தன்னையும் காப்பாத்திடுவாரு. அதாவது கர்த்தர் தன்னையும் காப்பாத்திடுவாரு, என்னையும் காப்பாத்திடுவாரு, சீசனையும் காப்பாத்திடுவாரு. அப்ப இது நல்ல எண்ண மாதிரி தோணுது இல்லைங்களா? பார்த்தா நல்ல எண்ண மாதிரி தெரியுது இல்ல, அப்படிதான் தோணுது. ஆனா அவன் நம்ம ஒண்ணு ஒரு விஷயம் புரியணும், தேவனுடைய திட்டம் தான் நிறைவேறணும் நினைக்கணுமே தவிர நம்ம போடுற திட்டம் நிறைவேறணும்னு எதிர்பார்க்கறது அது ஒரு பாவம் இல்லைங்களா? அதனாலதான் யூதாஸ்க்கு அங்க அவரு 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 நினைச்சதுனால இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில் அது நீதியான விஷயம் இல்லை. அவர் சொந்த காரியங்களை நிறைவேற்ற பார்த்தார் என்று நம்ம போக. ஆக இந்த மூணு பேர் செய்த தீமைகளில் அந்த அந்த தீமைகளை பகுத்து பார்த்து அப்படிப்பட்ட தீமையை நம்ம விட்டு நம்ம கிட்டிருந்து அகற்றுவதற்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கணும் என்கிறது இங்க ஒரு பாயிண்ட். சரி, அப்படி இருக்கும்போது கர்த்தரே இயேசு கிறிஸ்து இந்த யூத மத குருமார்கள் முன்பாக நடந்த அந்த ட்ரையல், மூன்று விசாரணைகள் அங்க நடந்ததை பார்க்கிறோம். ஒண்ணு வந்து அண்ணா முன்பாக இல்லைங்களா, அண்ணா அதாவது அந்த அபிஷியல் அதாவது லீகல் ஹை பிரீஸ்ட் அந்த வருஷத்தினுடைய அதாவது யூத முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியர். இது ஆக்சுவலி அவன் வந்து கர்த்தரை இயேசுவை விசாரிக்கிறதுக்கு எந்த வகையிலும் அது வந்து ஒரு அன்அபிஷியல், அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான விசாரணையே கிடையாது, விசாரிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அவன் வந்து விசாரணை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் யார்கிட்ட போயிட்டாரு, காய்பவன் இடத்துல போயிட்டாரு. காய்பவன் போன அவன் யாருன்னா அவன் ரோமன்களுடைய அப்பாயின்மெண்ட், ஏன்னா அவன் வந்து அவன் வந்து இந்த கொஞ்சம் அனுபவம் மிக்கவர். காய்பவன் வந்து ரொம்ப அனுபவசாலி அறிவுள்ளவர், இதெல்லாம் நம்ம டிக்ஷனரியில பாக்குறோம். ரொம்ப அறிவுள்ளவரா இருக்கிறதுனால அண்ணா என்ன பண்றான், காய்பவன் இடத்துல அனுப்புறான், இன்னும் கொஞ்சம் அதிகமா பொய் சாட்சி தேடி கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இந்த ரெண்டு அரண்மனையும் ஒரே இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்ல, மூணாவது ட்ரையல் யாரு முன்பாகன்னா அந்த ஆலோசனை சங்கம், ஆலோசனை சங்கம் முன்பாக இவங்க என்ன பண்றதுங்கன்னா அந்த கொலையை நிறைவேற்றுவது சட்டத்தின்படிதான் நாங்க நிறைவேற்றுறோம், எந்த வகையிலும் தவறாக நிறைவேற்றல அப்படிங்கிற ஜனங்கள் முன்பாக காமிக்கணும். இப்போ ஸ்டேவானை அவங்க கொலை செஞ்சாங்க, ஸ்டேவானை கொலை செய்யும்போது எது பண்ணிட்டாங்க, விசாரணையில கொண்டாங்களா, ரோமன் கவர்னர் கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாங்களா, தெரியாது. என்ன பண்ண அவனுல புகார் வச்சு கல்லெறிஞ்சு கொலை பண்ணிட்டாங்க. ஆனா இங்க பிலாத்து ஒரு இடத்துல கர்த்தரை காப்பாத்துறதுக்கு நீங்களே போய் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிரமாணத்தின்படி நீங்க செய்ய வேண்டிய செய்யுங்க அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்க, எங்களுக்கான அதிகாரமான கிடையாது, அது வந்து ராயனுக்கு தான் இருக்கான அதிகாரம் அப்படிங்கிறானு. அப்படி தோணும் உண்மையா, அதெல்லாம் பயங்கர போய் பேசுறானுங்க, நேரத்துக்கு தகுந்த மாதிரி போய் பேசுறானுங்க. அவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்தேவான கொலை என்ன பண்ணிருக்கணும், அதே தேசாதிபதி கிட்ட கொண்டு போயிருக்கணும், பிரதான ஆசாரிட்ட கொண்டு போயிருக்கணும், அதே போல ராயனுடைய ஒப்புதல் வாங்கியிருக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அப்ப இதுல நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா இவங்க என்ன பொய் சாட்சி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டுக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, இந்த இவங்களுடைய விசாரணைகள் எல்லாமே ஒரு சட்டத்துக்கு புறமான விசாரணைகள். ஆனா இந்த சட்டத்துக்கு முன்பாகத்தான் நம்முடைய கர்த்தரை கொண்டு போய் என்ன நினைக்கிறானுங்க, அநியாயமான ஒரு தீர்ப்புக்காக கொண்டு போய் நீக்கி வச்சுக்கிறது பாக்குறோம். அப்ப கைபாசனுடைய அந்த விசாரணை காலையில 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள, அந்த வெள்ளிக்கிழமை காலையில 2 மணி விடியற் காலை 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள அது நடந்திருக்கும் என்று நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா விடியத்துக்கு 5 மணி வாக்குல இந்த ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு வராங்க. அது நீங்க லூக்க 22:66 நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலா ஆலோசனை சங்கத்தின் ஆலோசனை சங்கம் இரவு நேரங்கள் என்ன பண்ணக்கூடாது, விசாரணை செய்யக்கூடாது, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும். அதனால விடியறதுக்காக வரைக்கும் காத்திருந்துட்டு கரெக்டா விடிஞ்சவங்க விடிஞ்சு விடியாம கொண்டு போய் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்துறோம். அதை நீங்க படிக்கலாம்.
விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி,
முன்பாக நிறுத்தி விசாரணை செய்யறாங்க. இது கூட என்னன்னா இது வந்து கூட ஒரு போலியாக ஜோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, அதாவது அதாவது அவருடைய வாயிலிருந்து கெழுதி அந்த வார்த்தையிலிருந்து என்ன பண்றது, தவறு கண்டுபிடிச்சு அந்த வார்த்தையை எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக வச்சு அதன் நிமித்தம் அது கதையை முடிக்கிறது. இது எங்களுடைய பிளான். இது ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஏன் இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க? ஏன் வந்து சேவன் போல கர்த்தரா இயேசுவை அடிச்சு கொலை பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, அங்க இந்த யூத மத தலைவர்கள் ஜனங்களுக்கு பயந்து இருந்தார்கள், ஜனங்களுக்கு பயந்து இருந்தார்கள் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஏராளமான ஜனங்கள் அங்க கர்த்தருக்கு பின்பாக போயிட்டு இருந்தாங்க. அதனால அநேக சந்தர்ப்பங்களில் அவரை கொலை செய்யறதுக்கு தேர்ந்தாங்க, ஆனா என்ன பண்ண முடியல, அது வந்து அவங்களுக்கு தோக்கப்படல, அவரை கொலை பண்றதுக்கு முடியல. அவர் விட்டு அவர் அவங்களை விட்டு விளங்கிடுவாரு, அல்லது வந்து ஜனங்களுக்கு பயந்துட்டு இவனுக்கு ஓடிடுவானு. அப்ப ஜனங்கள் கத்தர் பட்சத்தில் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இது ஒரு ஒரு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி கொண்டு போய்தான் தீர்ப்பு கொடுக்க முடியுமே தவிர, சும்மா சாதாரணம் என்ன பண்ண முடியாது, சாகடிக்க முடியாது. இவரை சாகடிக்க போனா ஜனங்க நம்மளை சாகடிச்சிருவாங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா அந்த தீமையை பிணைக்கிறது நம்ம பார்க்கறோம். எப்படிப்பட்ட ஒரு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, கர்த்தராய் இயேசுவை ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி விஞ்சி விடுவதற்கு முன்னாடி கொண்டு போனதுக்கு இது ஒரு காரணம், ஜனங்களுக்கு பயந்தது. ஜனங்கள் எந்த சேர்றதுக்கு முன்னாடி தீர்ப்பு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தேசாதிபதி ரோமர்கள் கையில் கொண்டு போயிடும். ரோமர்கள் கையில் கொண்டு போயிட்டா அதுக்கப்புறம் யூதர்கள் என்ன பண்ண முடியாது, அந்த விசாரணையில தலையிட முடியாது. ஏன்னா ரோமர்கள் தீர்ப்பு சொன்னா அதுக்கப்புறம் தீர்ப்பு அதை ஒன்னும் பண்ண முடியாது. அதனால அந்த சோல்ஜர்ஸ் ஒருவேளை பிலாத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா என்ன பண்ண முடியாதுங்க, பிலாத்து ஒருவேளை ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா வச்சுக்கோங்க, சொன்னார் இல்லைங்களா, லாஸ்டா யூதருடைய ராஜா என்று நீங்க மேல போட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பிரதமர் ஆசிரியர் பரிசு என்ன சொன்னானுங்க, அப்படி நீங்க எழுதி வைங்க இவன் அப்படி சொன்னு எழுதுங்க அப்படி சொல்றாங்க. அப்ப பிலாத்து என்ன சொல்றாரு, ஒழுங்க ஓடி போயிருங்க, இல்லைன்னா ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி எல்லாத்தையும் தாடி பண்ணிட்டு அப்பதான் ஓடி போயிடுறானுங்க, அப்புறம் அந்த போர் அப்படியே விட்டுறாங்க. இதெல்லாம் கூட ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தேவனுடைய திட்டத்தில். உண்மையிலே ஒரு யூதருக்கு மட்டுமே இல்ல, அகில உலகத்துக்குமே ராஜாவாக இருக்க போ அது இப்ப பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப அந்த ரோமர்களுடைய கையில போயிடுச்சுன்னா அவங்க ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தாங்கன்னா இது வந்து யூதர்களால தடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ரொம்ப சீக்கிரத்தில் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் ரோமன் கவர்மெண்ட் கையில ஒப்படைக்கிறாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, அந்த பாஸ் ஓவர் பஸ்காவை அவர்கள் போசிக்கணும். அதை நீங்க அந்த வசனத்தில் நீங்க படிக்கலாம், அதாவது 28 வசனம் படிங்க.
அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள்.
அப்ப இது எத்தனாம் தேதி? நீசம் மாதம் எத்தனாம் தேதிங்க? 17 பதினேழாம் தேதிக்கு எத்தனை சங்கடம் இருக்கு? ரெண்டு சங்கடம் இருக்கீங்களா? இது முதல் சங்கலமா ரெண்டாவது சங்கலமா? ரெண்டாவது சாயங்காலத்துக்கு வந்தாச்சு இப்போ இல்லைங்களா? ரெண்டாவது சாயங்காலத்துக்கு வந்தாச்சு, அதாவது ரெண்டாவது சாயங்காலம் இல்ல, ரெண்டு அந்த முதல் சாயங்காலம் முடிஞ்சு விடியற்காலம் வந்தாச்சு. ஆலோசனை சங்கத்துக்கு முடிஞ்சா விசாரணை, நெக்ஸ்ட் தேசாதிபதியினிடத்துல கொண்டு வரணும். இப்போ முதல் சாயங்காலம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்தாச்சு, அதாவது அடுத்த விடியற்காலம் வந்தாச்சு. இனி பஸ்காவை புசிக்கணும் அப்படின்னா இவங்க எத்தனாம் தேதிக்கு போகணும்? எத்தனாம் தேதிக்கு போயிடுவாங்க? 15 போயிடுவாங்க. கவனிச்சீங்களா? அப்ப நீசான் மாதம் 15 போயிடுவாங்க. இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது வந்து இடைப்பட்ட நாட்கள்ல இந்த யூத மத குருக்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தங்களுடைய இஷ்டத்துக்கு இந்த டேட்டா மாத்திருக்கிறாங்க. இதையும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கணும். ஆக்சுவலி அந்த நீசான் மாதம் 17 தேதிங்கிறது என்னன்னா, எப்ப இவங்க பஸ்டாக அனுசரிக்கணும்னா அந்த முதல் சாயங்காலத்தில் தான் அனுசரிக்கணும். அதை தான் யாரும் கரெக்டா பண்ணிட்டாங்க, கர்த்தரை ஆரம்பிச்சு வச்சாரு சீசரின் மத்தியில. ஆனா இந்த யூதர்கள் எப்பவும் எந்த காலத்திலும் இடைப்பட்ட காலங்கள்ல இந்த முறையிலே மாத்தி 15 கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த சாயங்காலம் நாங்க போது தான் அவங்க செய்யணும். அது இங்க பாருங்க, எங்கெல்லாம் தப்பு பண்ணிக்கிறானு, எங்கெல்லாம் பொய், எங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமா நடந்துக்கிறாங்க பாருங்க. ஆனா சொல்றது மட்டும் என்ன, பஸ்காவை புசிக்கத்தக்கதாக தேசாதிபதி அரண்மனைக்கு தீட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக மனசுக்குள்ள 1000 வச்சுட்டு அவ்வளோ ஒரு கெட்ட எண்ணங்களை வச்சுட்டு பஸ்காவில் தீட்டுப்படக்கூடாது, அதனால புறஜாதிகளுடைய வீடுகளுக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு வாரம் வரைக்கும் வேற யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க, அந்நியர்களுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்க. அதனால இந்த தேசாதிபதி அரண்மனைக்கே போகல. அப்ப தேசாதிபதி என்ன பண்றாருன்னா, ரோமன் கவர்மெண்ட் மதத்தில் அவ்வளவு சீக்கிரம் தலையிட மாட்டாங்க, ஜனங்களே தொலை பண்ண மாட்டாங்க. அதனால தேசாதிபதி என்ன பண்றாரு, பிள்ளாக்கு வெளியே அவராக வெளியே வர்றாரு. உள்ள போன இவனுங்க என்ன ஆயிடுவானுங்களா, தீட்டாயிடுவானுங்களா, ஏற்கனவே எக்கச்சக்கமா தீட்டு இருக்கிறான். மன்னிக்க முடியாத தவறுகிறேன் இல்லைங்களா. அவ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஒரு அமைப்பு பாருங்க, இன்னைக்கு பெயர் சபை அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் பாக்குறேன் வெளியில தான் பாரம்பரியங்களே தவிர உள்ளத்துல அவங்களுக்குள்ள நன்மையான காரியங்கள் நம்ம பார்க்கவே முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். இது அந்த காலத்துல கர்த்தருடைய காலத்துல நடந்த நிகழ்ச்சி. அப்ப இங்க கூட நம்ம தெளிவாக புரிகிறத நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துல தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன ஒரு பாடம், இங்க கூட ரேசன் நம்மளுக்கு தேவன் வச்சுக்கிறாங்க. இது குறித்த ரெசல் அது ரொம்ப அருமையாக இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. என்ன என்ன பாயிண்ட்னா, இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன முயற்சி எடுக்கிறாங்க, கர்த்தரை சாகரிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே விசாரணை மற்றும் தீர்ப்பு இவை எல்லாவற்றுக்கும் முன்பாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முடிவு எடுத்தாச்சு. இந்த டைம் இது விட்ட வாய்ப்பு வராது. இது விட்டுட்டோம்னா ஜனங்க நம்மளை காலி பண்ணிடுவானுங்க, நம்ம இனிமேல் அங்கி போடு சுத்த முடியாது, நம்ம சீட்டில் காலி பண்ணிடுவானுங்க இவரு, ஜனங்களை அருமை பின்னாடி போயிடுவாங்க, தேசமே போயிடும், நம்ம காலி ஆயிடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இனி நம்ம ஒட்டி வைக்கவே கூடாது, எந்த சூழ்நிலையும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது நியாயத்தின்படி அல்லது சட்டத்தின்படி தான் நாங்கள் இவங்களை கொலை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தோற்றத்தை ஜனங்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு தான் இப்படி விசாரணைங்கிற பேர்ல ஆறு கட்ட விசாரணை பண்றாங்க. அப்ப யார் என்ன பண்ண முடியாது, தவறு சொல்ல முடியாது, அதுதான் இவங்களுடைய முழு நோக்கம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல நமக்கு தேவன் என்ன ஒரு ஒரு பாடம் இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, நம்ம நீதியை நடப்பிக்கிறவர்களாக நீதியை விரும்புவர்களாக தோற்றம் அளிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி இருக்கணும், நீதியை விரும்புகிறவர்களாக இருக்கணும், நீதியை விரும்புகிறவர்களாக இருக்கணும், அதை தான் சொல்றாங்க. அப்போ நாம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை முன்பாகவே அறிந்து எந்த வகையிலும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு நாம் என்ன பண்ண முடியாதுன்னா, அதை தடுக்கவோ அல்லது தள்ளி போடவோ அல்லது முன்னாடியே அதை நிறைவேற்றப்படவோ நம்மளால ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ கூட நம்மளால முடியாது. இதை நம்ம புரிந்து கொண்ட பின்பு அவருடைய திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா, நீதியான காரியங்களை செய்வது போல் தோற்றம் காமிக்க கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நிறைய பேர் அங்க நம்ம பார்க்கும்போது ஒரு காலம் வரப்போகுது இல்லைங்களா, அதாவது நம்முடைய கர்த்தராக ஏ சொன்னார், மறைக்கு மறைக்கு அதாவது வெளியாக்கப்படாத மறைப்பொருள் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று இது ஒரு காலம் பத்தி பேசுறார். கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம். அப்ப தனித்தனி மனிதர்களுடைய நியாய தீர்ப்பு அந்த காலங்கள்ல நடக்கும். அப்ப நடக்கும்போது எல்லா விஷயங்களும் எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். நம்ம இந்த உலகத்துல என்னெல்லாம் பண்ணிருந்தோம், இந்த உலகத்துல வாழும் போது என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோங்க, அந்த விஷயமானது அது வெளியரங்கமாகும், எல்லாத்துக்கும் வெளிப்படும் கண்டிப்பா. எந்த பொருள் என்ன எந்த விஷயமும் அது மறைக்கவே முடியாது, அது வெளிவரும். அப்ப அந்த டைம்ல யோசித்து பாருங்க, தாய்பவனுடைய விஷயமானாலும் சரி இல்ல தாய்பவனுடைய தலைவரானாலும் சரி, தாய்பவனுக்கு தலைவர் யாரு, பிசாசு. தாய்பவனுடைய அப்ப தலைவர் நம்மளுக்கு எப்படி கர்த்த தலைவர் இருக்கிறார், அது மாதிரி பிசாசு அந்தி கிறிஸ்தவன் நடக்கலாம், தலைவர் யாரு, பிசாசு இல்லைங்களா, பிசாசு. அப்ப பிசாசு கூட என்ன பண்றான், தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அவன் தேவனுக்கு விரோதமாக செஞ்சிட்டுக்கிறான், அப்படி நினைச்சிருக்கிறான் இல்லைங்களா. ஆனா அவன் அவன் செஞ்சிருக்கிற காரியங்கள் மூலம் அவனுக்கு எந்த பலனமும் கிடையாது, எந்த ஆசீர்வாதங்களும் கிடையாது. இப்ப உதாரணமா தாய்பா கர்த்தரா இயேசு பத்தி தீர்க்க தரிசனம் முறைச்சாரு, ஆனா அதனால அவனுக்கு ஏதாவது லாபம் ஆச்சா, அதனால ஏதாவது பிளஸிங், அதாவது என்ன பிளஸிங்னா இயேசுவை சாகடிச்சாங்க. ஆனா இயேசுவை சாகடித்ததன் மூலம் இவருக்கு நம்ம வேதாகமத்திலேயோ அல்லது சரித்திரங்களிலேயோ ஜனங்கள் மத்தியிலேயோ ஒரு பேரும் புகழும் கிடைச்சிருக்கா, இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காது. அவங்க மேல ஒரு பேட் ஒப்பீனியன் தான் இருக்கு. இவன் பேர் கிறிஸ்தவன் மத்தியில கூட அண்ணா காய் பண்ண நல்ல பேர் இருக்குமா, அவங்க கிட்ட கூட அவனால வாங்க முடியும். அப்ப அதே போல பிசாசு கூட அநேக தேவனுக்கு எதிரான காரியங்களும் செஞ்சிருந்தாலும் கூட அந்த காரியங்கள் அது ஏற்ற காலத்துல வெளிப்படும், வெளிப்படும் போது அது இன்னைக்கு அவனுடைய பார்வைக்கு தீமை செஞ்ச மாதிரி இருக்குமே தவிர தேவனுடைய பார்வையில அது என்ன ஆகும், நன்மையாகத்தான் இருக்கும் இல்லைங்களா. தேவனுடைய பார்வையில அல்லது தேவனுடைய ஞானம் மற்றும் வல்லமையில பிசாசனுடைய ஊழியமாகட்டும் அவனுடைய ஆட்களுடைய ஊழியமாகட்டும் எல்லாமே ஓவர் ஆல் ஆகிட்டே இருக்கு. அப்பப்ப என்ன ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கே தவிர தேவனுடைய திட்டத்துக்கு அதிகமாக பிசாசு செயல்பட முடியுமா? தேவனுடைய ஞானத்துக்கு மேல, அவருடைய வல்லமைக்கு மேல முடியவே முடியாது. ஆனா இவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. அதான் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் தேவன் வச்சிருக்கிற விஷயத்தை அவங்க ஏற்ற சமயத்தில் புரிந்து கொள்ளும் போது அது என்னவா இருக்கும்? அது பிசாச தேவன் பயன்படுத்துறது கூட எதுக்காக? நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்கா தான் இருக்கும் இல்லைங்களா? உதாரணமா கர்த்தரா இயேசுவை கூட தேவன் சோதிக்கிறதுக்கு யாரை பயன்படுத்திட்டார்? பிசாசு. அதன் மூலம் நன்மை வந்துச்சா தீமை வந்துச்சா? நன்மை. ஏன்னா கர்த்தர் தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாச்சு. அதே போலதான் சீசருக்கு கூட, அதே போலதான் இன்னைக்கு நம்மளுக்கு கூட பிசாசின் இடத்துல தேவன் ஒப்பு கொடுத்தால் கூட அது நன்மைக்காக நாம் நிரூபிக்கணும். நாம் முன்னுள்ளவர்கள் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நிரூபிக்கிறதுக்கு பிசாசு விட்டா வேற சரியான ஆள் கிடையாது. எப்படி உலகத்தை ரசிக்கிறதுக்கு இயேசு விட்டா வேற சரியான ஆள் கிடையாது. அது போல நம்மளை மாத்திரம் இல்ல, இயேசு மாத்திரம் இல்ல, உலகத்தின் எல்லா ஜனங்களையும் சோதிக்க சோதிச்சு தேவனுக்கு முன்பாக உண்மையான ஜனங்களை காமிக்கிறதுக்கு இவனுட்டா வேற ஆளு கிடையாது. அது ஏற்ற காலத்தில் அவன் புரிஞ்சுக்கும். தோட்டத்தில் காண்பிக்கிறவர்களாக, நீதியினுடைய ஆய்வுடையவர்களாக, மற்றும் நீதியின் மேல் அன்பு செலுத்தியவர்களாக, அதாவது தேவனுடைய சித்தத்தை முழு இருதயத்தோடு, உண்மையான இருதயத்தோடு, உண்மையான ஆசையில நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா யூதர்கள் போல எப்படி கர்த்தரை இயேசு அவர் கொலை பண்ணாங்களோ, அது போல நம்ம கூட கர்த்தரை கொலை பண்ணுவோம். அதாவது நீதி போல தோற்றம் அடிச்சா, நீதி செய்யறதில்ல ஆனா என்ன செய்யறோம்? நீதியை போல அதாவது ஏமாத்து வேலை. அப்ப இன்னைக்கு மாம்சத்தில் இருக்கிற சபை தான் கர்த்தராகியேசு கடையாளமா இருக்கிறாங்க. அப்ப நம்ம சகோதரர்கள் மத்தியில நீதியான காரியங்களை நம்ம கண்டிப்பா செய்யணும். அன்பு காமிக்கணும். அதே நேரத்தில் எதில் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, நீதியில் கூட நம்ம மிஸ் பண்ண. ஏன்னா தேவனுடைய குணங்கள் அன்பு வந்துச்சுனா கூட என்ன வரும்? மற்ற மூன்று குணங்கள் வந்துடும். நீதி காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கூடிய மற்ற குணங்களும் அங்க வரும். நான் அன்பு மட்டும் காமிச்ச போன சொல்ல முடியாது, அது நீதியோடு கூட அன்பா இருக்கணும். அதனாலதான் ஜீசஸ் அங்க அந்த தன்னை அரங்கனை பார்த்து அவர் விடல, அவர் கீழே கேட்கிறார், ஏன் அடிக்கிற, நான் என்ன செஞ்ச கேட்கிறார் பாத்தீங்களா. அப்ப நீதியோடு கூட அன்பா இருக்கணும் என்று நம்ம பார்க்க. ஆனா அதுக்காக அந்த தன்னை அரங்கவனை சபிக்கவும் இல்லை, அதனால அவனை வந்து சாகரிக்கவும் இல்ல. கட்ட சொல்லியிருந்தேன்னா இருக்குவான் இப்படின்னு முடிஞ்சு அவ்வளவுதான், செத்து போயிருப்பான். அப்படியே அவர் பண்ண மாதிரி அவனுக்கு புத்தி வருதுக்கு அவ்வளவு எவ்வளவு இறக்க அன்பு காமிக்கிறாரு, அதே டைம்ல நீதி கூட காமிக்கிறார். இப்படிப்பட்ட குணங்கள்ல நம்ம கொடுக்கணும். ஆக சகோதர சகோதரிகள் இங்க நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டடிஸ்ல நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய அந்த சட்டத்துக்கு முன்பாக அவர் நிற்கும் போது அவரும் அவரை சூழ்ந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட அநேக பாடங்கள் மூலம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா கர்த்தராக இயேசு அந்த விஷயத்தை நம்மளுக்கு தெளிவா காமிச்சுக்கிறாரு. என்னன்னா எல்லாவற்றிலும் தன்னை முற்றிலும் தேவனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒப்பு கொடுத்துக்கிறாரு. தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அதுதான் சரியான வழி, அதுதான் ஒரு பாதுகாப்பான வழி என்பதை அவர் தெளிவாக புரிஞ்சிருக்கிறாரு. அதன் மூலம் தான் ஒரு ஊமையில பேசினாரு, அந்த தாளந்து கொடுத்துட்டு போய் அந்த தாளந்த ரெண்டு மிளகா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? நல்லது உண்மையும் உத்தம், வெரி டன் குட் அண்ட் ஃபேத்ஃபுல் சர்வன்ட், என்னுடைய அதாவது என்னுடைய சந்தோஷத்துல போய் பங்குப்பெரு. ஆக வெல்டன், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களே என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மளுடைய ஓட்டம் இருக்க வேண்டும் என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க காலை 3 முதல் 5 மணி வரைக்கும் இந்த விதமான எதிரிகளால நடத்தப்பட்ட ஒரு தேவையில்லாத கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த விசாரணையில கர்த்தர் அலக்கழிக்கப்பட்டு அந்த 2 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா விசாரணை நடக்கல, விசாரணை ஒழுங்கா நடக்கல, அவமானம் நிந்தனை கொடுத்தார், தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்தாங்க. படிச்சோம்னா வசனத்துல மத்தையும் 26:67 நீங்க படிக்கணும். மத்தையும் 26:67.
அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறிந்து, கிறிஸ்துவே உன்னை அழித்தவன் யார்? அதை ஞான பரீட்சையினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள்.
68 பரீட்சையினா அதை பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் 14:65 போய் படிங்க, 22:63-65 இதெல்லாம் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக காய்பவன் இடத்துல போகும்போதெல்லாம் அவருக்கு நிந்தனையும் அவமானங்களையும் அவங்க ஏற்படுத்தினாங்க, அறையிறது துப்புறது. அதனாலதான் ஜீசஸ் அதை ஜெபத்துல கெச்சமனையில கேட்டார், இதாவது இந்த பாத்திரம் என்னை விட்டு இது எனக்கு செட் ஆகுறதில்லை. ஏன்னா அந்த பரிபூர்ண சரீரத்துக்கு இந்த மாதிரி அவமானங்கள் செட் ஆகாது. நம்ம விழுந்து போன சரீரத்துக்கு அது இது செட் ஆகுறதில்லை. தேவாரத்தினால துப்பிட்டு ஒத்துக்கணுமா, அல்லது வந்து திட்டம் ஒத்துக்கணுமா, யோ அப்படின்னு என்ன பண்ணலாம், என்ன மரியாதை இல்லாம பேசுற அப்படி கேட்கறேன். அப்ப பலவீன சரீரத்துக்கு இது ஒத்துக்கிறது இல்லைங்கும் போது அது ஒரு பரிபூர்ண சரீரத்துக்கு இது எப்படி ஒத்துக்கிறது? அதனாலதான் தேவன் அந்த பாயிண்ட் வரைக்கும் அது கர்த்தருக்கு வெளிப்படுத்தவே இல்லைங்கிறது நம்மளுக்கு தெளிவா புரியுது. மத்ததெல்லாம் அவருக்கு தெரியும், தான் பாடுபட போறது, பிரதான ஆசிரியர் கையில சிக்கிறது, சிறுவர் அறைய போறது, எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச விஷயம். அதுல இருந்து தன்னை விடுதலையாக கேட்குத இல்ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா சொன்னார். அந்த பாயிண்ட் அது என்ன பாத்திரம்னா, இந்த அவமானம் நிந்தனை பாவி மனுஷங்களால நான் ரெடிதா, ஆனா தேவன் நீங்க எனக்கு சொல்லித்தரவே இல்லை, அப்பா நீங்க எனக்கு சொல்லித்தரவே இல்லை, இது உனக்கு நடக்கும் நீங்க சொல்லவே இல்லை. ஏன்னா தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பா, இப்படி ஜெபம், இப்படி ஜெபம் செய்வாரா? இப்படி ஜெபம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா. இந்த ஜெபம் தேவன் என்ன பண்ணல, கர்த்தர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆனா இந்த ஜெபத்தை தேவன் கேட்கவே இல்லை, கேட்கப்படாத ஒரு ஜெபம். இதுதான் நம்ம பாக்குறோம், கண்டிப்பா இதுல போய்த்தாகணும் அப்படின்னு தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. அதனால்தான் ஜீசஸ் உடனடியே அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படியே இல்ல உங்களுடைய சித்தத்தின் படியே அது ஆக கடவுள். அப்ப இந்த இப்படிப்பட்ட அந்த அவமானங்கள் யார் மூலம் நடந்துச்சுன்னா, அந்த பரிசெயர் சதிசருடைய அந்த அடியார்கள் மூலமாக, அடியார்கள் மூலமாக கர்த்தருக்கு இந்த நிந்தனைகள் அங்க நேரிட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தலைவர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் யார் இருப்பாங்க, அவருடைய சீஷர்கள் இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் இந்த பரிசெயர் சதிசர் இவங்க ரவுடிஸ், ஆக்சுவலி இவனெல்லாம் ஒரு ரவுடி பசங்க, ரொம்ப மோசமான ஒண்ணு. இன்னைக்கு அதை அப்படியே கொண்டு வந்து இன்னைக்கு இந்த பெயர் சபைக்கு ஒப்பிடுங்க, அந்தி கிறிஸ்து அமைப்புல எப்படி இருக்கிறாங்க பாஸ்டர்கள்லாம், என்னதான் செய்வாங்க, கொலை கூட பண்ணுவாங்க, எந்த குடும்பத்துக்கான கூட கெடுப்பாங்க, அவங்களுக்கு வேலை கூட கெடுப்பானுங்க, ஒரு குடும்பத்தை வயிற்று கூட அடிப்பாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா வெளித்தோட்டத்தில் எப்படி காமிப்பாங்க தங்களை, ரொம்ப தாழ்மையாக ரொம்ப அப்படி காணும். இது அந்த காலத்தில் கர்த்தர்கிட்ட இருந்த அதே ஒளிக்காக இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஜனங்களும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்முடைய பிரதான ஆசிரியர் இல்ல, நம்முடைய பிரதான ஆசிரியர் யார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவர் எப்படிப்பட்டவர், மாசு இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், பாதியிலிருக்க விளங்கினவர், வானங்களில் உயர்ந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் நமக்கேற்றவராக இருக்கிறார். அப்ப அவருடைய அடிச்சு உடைகளை பின்பற்றி நடக்கிற நம்ம எப்படி இருக்கணும், இந்த ரியாலிட்டி நம்ம காமிக்கணும். தோற்றம் அளிக்கக்கூடாது, அப்படி இருக்கிற மாதிரி தோற்றம் இல்ல, உண்மையிலே அப்படி இருக்கணும் அப்படிங்கறத இந்த பாடத்தின் மூலமாக நாம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். அதாக கர்த்தருடைய ஆவி, அந்த அன்பின் ஆவியை நாம் உடையவர்களாக நாம் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பெருந்தன்மை இரக்கம் கிருபை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அப்போ கர்த்தருடைய சிந்தனை, கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்லாதவன் அவருடையவனே அல்ல என்று நாம தெளிவாக பார்த்தோம். ஆக இந்த ஒரு விஷயத்துல, இந்த ஒரு சந்தர்ப்பத்துல தேவன் கிருபையாக இந்த ஒரு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த நாளிலும் கற்றுக்கொள்வதற்கு தேவன் வழிநடத்திட்டு. ஆனா ஏற்ற சமயம் வரும், அப்பொழுது முழு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவாரு. அப்ப அவங்க இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, தலைச்சன் பிள்ளைக்கு அழுக, ஒரே பேரான குமாரனுக்காக அழுகிறது போல, ஒரே குமாரன் செத்து போயிட்டு அழுவாங்க, அடிவத்திலிருந்து அழுவாங்கல்லீங்களா, அது மாதிரி அழுவாங்க. யாரு இந்த பரிசெயரு சதிசெயரு இந்த யூதர் ஜனங்கள் எல்லாம், அதுவும் கோத்திர கோத்திரமா போகணும். அது நம்ம நகரையாளர் நம்ம வாசிக்கிறோம், தனித்தனியா அழுவாங்க. அப்ப கர்த்தருடைய அடிக்கப்பட்ட சரீரம் ஜெருசலேமில் வைக்குவார் தேவன், அது எவர்லாஸ்டிங் ஆர்னமெண்ட், நித்தி நித்தி காலமாக இருக்கும் அந்த சரீரம், உயிரற்ற அந்த உடல் அங்க ஜெருசலேமில் தேவன் வைக்க போறார். அதை பார்த்து 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 புலம்புவான, நம்ம தானே இப்படி பண்ணிட்டோம், நம்ம தானே இப்படிப்பட்ட உலகத்தின் ரட்சகர், நம்மளுக்கு ஜீவன் கொடுத்தவரை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த ஒரு காலம் வரும். ஆனாலும் தேவன் அந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவில் என்ன பண்ணுவாரு, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அந்த கூட இரக்கம் வச்சு அந்த கவலையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்துட்டு இனி என்றென்றும் சந்தோஷ சமாதானமான காலத்தை அவர்களுக்கும் தருவாரு, முழு உலகத்தின் ஜனங்களுக்கும் தருவாரு. அதே அந்த பெயர் கிறிஸ்தவர் அமைப்புகளுக்கும் தேவன் முழு ஜீவன் கர்த்தர் மூலமாகவே தான் தரான். இன்னைக்கு கர்த்தர் அவங்க எத்தனையோ டைம் குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கான், ஆனாலும் கூட கர்த்தர் ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுவார், கண்டிப்பா அவருடைய 2வது வருகையில மட்டும் இல்ல, அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது அந்த அமைப்பு மன்னிக்க மாட்டாரு, அந்த அமைப்புக்குள் இருக்கிற ஜனங்களை தேவன் மன்னிச்சு அவங்களை கர்த்தர் மீண்டும் ஜீவனுக்கு கொண்டு வருவார். ஏனெனில் இயேசு சொன்னார் அந்த பாயிண்ட், நானே உயிர் தெரிந்தும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்ப ஆக இந்த ஒரு பாடத்தின் மூலமாக மனைவி விஷயங்களே தேவன் கிருபையாக கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த வகையில் இந்த நாளிலும் உங்கள் மத்தியில வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். இதாவது தேவனுக்கும் கர்த்தருக்கும் மற்றும் நம்முடைய அருமை சகோதரர்களுக்கும் தஞ்சாவூர் சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக மாத்திரமல்ல கோவை சபையின் சார்பாக எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூடர்ந்து உங்களை வழிநடத்துவார்கள்.
கிறிஸ்துவேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்றைய ஒரு நாள் ஆவிக்குரிய குடிகை